காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசா பிரத்யக்ஷம் பரமம் பதம் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகீ நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ நம ஸ்ரீரங்க நாயக்கை யத்ப்ரூ விப்ரம பேததஹ ஈசேசிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதம் இதம் ஜகத். ஸ்ரீவைஷ்ணவ திவ்யதேசங்களுக்குள்ளே பிரதானமாக நான்கு திவ்யதேசங்கள் கொண்டாடப்படுகின்றன. கோயில் திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம் என்பவை. அதிலேயும் 108க்கும் வேறாய் பிரதான திவ்யதேசமாக கோயில்ங்கிற ஸ்ரீரங்கம் கொண்டாடப்படுகிறது. தென்னாட்டுக்காரர்களும் வடநாட்டுக்காரர்களும் ஓடி வந்து சேவித்து சத்தை பெறும்படியான திவ்யதேசம் ஸ்ரீரங்கம். திருவரங்கம் என்று சொல்லும் போதே அடியார்களுக்கு மெய் சிலிர்த்து போய் கண்ணும் கண்ணநீருமாக நீர் கொண்டு அழுது கால்கள் நிற்க மாட்டாமலே தளர்ந்து பாலாடி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று ஆழ்வார் தெரிவித்தார் போலே தளர்ந்தே போகிறார்கள் என்று அவ்வெம்பெருமானை சேவிக்கும் பாக்கியம் கிட்டுமோ, வாயார் அவனை பாடும் பாக்கியம் என்று கிட்டுமோ என் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய திவ்யதேசம் திருவரங்கம். ஆழ்வார்கள் பதின்மராலும் பாடப்பெற்ற திவ்யதேசம் திருவரங்கம். முன்னிலும் பின்னழகிய பெருமான் என்னும், ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் என்னும், பதின்மர் பாடும் பெருமாள் என்னும் திருவரங்கநாதனுக்கு எண்ணிலடங்காத பெருமகள். திருவரங்கநாதன் முன்னழகக் காட்டிலும் பின்னழகு அதிகமாக உள்ளவன். திருவாபரணங்களுக்கெல்லாம் அழகு கொடுக்கக்கூடியவன். அவ்வெம்பெருமானிடத்திலே ஈடுபட்டுத்தான் எங்கெங்கோ பிறந்த ஆச்சாரியர்கள் அனைவரும் ஸ்ரீரங்கத்துக்கே வந்து சேர்ந்தார்கள். பல ஆச்சாரியர்கள் கொண்ட நாட்டிலே அவதரித்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் எங்கு வந்து குடிபுகுந்தார்கள், எங்கிருந்தார்கள் பார்த்தால், எம்பெருமானார் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்திருந்தாலும், கூரத்தாழ்வான் கூரத்திலே அவதரித்திருந்தாலும், முதலியாண்டான் பேட்டையில் அவதரித்திருந்தாலும், எம்பார் மதுரமங்கலத்தில் அவதரித்திருந்தாலும், ஸ்ரீ வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரத்துக்கருகிலேயே விளக்குளி எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே தூப்புலிலே அவதரித்திருந்தாலும், இவர்கள் அனைத்து பேரும் எங்கு வந்து இருந்தார்கள், எங்கு உபதேசித்தார்கள் பார்த்தால் அது திருவரங்கத்தே. ஏன், அவரவர்கள் பிறந்த இடத்தில் இல்லாமல் வந்துதான் சேர வேண்டுமா என்று கேட்டோம்னால் எங்க வேலை வாய்ப்பு இருக்கோ அங்கதானே போவோம். அதப்போல் எங்க ஸ்ரீவைஷ்ணவத்துக்கு கைங்கரியம் இருக்கிறதோ அங்குதான் எல்லாரும் சென்று சேருவார்கள். அதனால் ஆழ்வார்கள் அனைவரும் ஆச்சாரியர்கள் அனைவரும் மிகுந்த பிரேமத்தோட பாடின திவ்யதேசம் ஸ்ரீரங்கம். அதை பூலோக வைகுண்டம்னு சொல்லுகிறார்கள். என்றோ வைகுண்டத்துக்கு போய் அனுபவிப்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா இங்கேயே வைகுண்டத்தின் அனுபவம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கணும்னால் ஓர் ஒத்திகை பார்க்கிறா போலே திருவரங்கத்து அனுபவம் இருக்கும். வைகுண்டமே பூலோகத்தில் திருவரங்கம். வைகுண்டத்துக்கு வெளியில ஓடுகிற விரஜா நதியே திருவரங்கத்தை சுற்றி மாலையாக ஓடக்கூடிய தென்திருக்காவேரியும் வடதிருக்காவேரியுமான உபய திருக்காவேரிகள். அங்கிருக்கக்கூடிய பரவாசுதேவனான எம்பெருமானே இங்கே வாசுதேவனாய் ஸ்ரீரங்கத்திலே சயனத்திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷ பிரத்யக்ஷம் பரமம் பதம். இது பிரத்யக்ஷமான பரமபதம். வாசுதேவனை எம்பெருமான் ரங்கேசனாக சயனித்திருக்கிறான். விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசக. விமானம் பிரணவாகாரம், திருவரங்க விமானத்துக்கு பிரணவாகார விமானம்னு பேர். ஓங்கிற வடிவத்தில் பிரணவத்தின் உருவாகவே விமானம் இருக்குமாம். விமானம் பிரணவாகாரம், வேதசிருங்கம் மகாத்புதம், வேதத்தினுடைய சிருங்கமான வேதாந்தம். வேதாந்தார்த்தமாய் பிரணவத்துக்கு பிரகாசகமாக திருவரங்கநாதனுடைய உயர்ந்த விமானம் சேவ சாதிக்கிறது. ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசக. பிரணவம் விமானமென்னால் பிரணவத்தாலே சொல்லப்பட்ட அர்த்தம் யாரு? ஸ்ரீரங்கநாதன். அவன்தான் உள்ளுக்குள்ளே கிடந்து சேவ சாதிக்கிறான். அப்ப திருமந்திரத்தின் ரூபமாகவே பகவான் அங்கிருக்கிறார். காயத்ரி மண்டபம் அவர் எழுந்துருளிருக்கும் மண்டபத்துக்கு பேர். காயத்ரியில் மந்திரத்தில் 24 எழுத்துக்கள் உண்டு. அதேபோல் பெருமாள் இன்னைக்கு எங்க சயனிச்சிருக்காரோ அதற்கு முன்னாடி இருக்கிற மண்டபம், அதற்கு முன் மண்டபம், இது சேர்த்து 24 தூண்கள் உண்டு. 24 தூண்களிலேயே காயத்ரி மந்திரத்தின் பிரகாசகமாகவே பெருமான் சயனித்து சேவை சாதிக்கிறார். அப்ப காயத்ரிக்கும் பிரதிநிதியாய், திருமந்திரத்துக்கும் பிரதிநிதியாய் ஆழ்வார்கள் அனைவரும், ஆச்சாரியர்கள் அனைவரும் மண்டி ஆசைப்பட்டு சேவித்த திவ்யதேசமாய் திருவரங்கம் விளங்குகிறது. அந்த திருவரங்கத்தில் இருக்கும் பெருமாளுக்கு திருநாமம் என்ன? மூர்த்திக்கு ஏது திருநாமம் என்னால் ஸ்ரீரங்கநாதன். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா திருவரங்கநாதன் சொல்றத காட்டிலும் எப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள் அந்த பகவானை அனுபவித்துள்ளார்கள் பார்த்தால், பெரிய பெருமாளும் பெருமாளுமாக. மூலமூர்த்திக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம், உற்சவமூர்த்திக்கு நம் பெருமாள்னு திருநாமம். ரெண்டு பேருமே பெருமாள் தான். மூலவர் பெரிய பெருமாள், உற்சவர் நம்பெருமாள். அப்ப பெரிய பெருமாள் மூலமூர்த்தி, உற்சவர் நம்பெருமாள். இந்த ரெண்டு பேரும் ஆறு தெரியுமா? மூலமூர்த்தி வேற ஆறும் அல்லர், கண்ணனுடைய பிரதிநிதி. உற்சவமூர்த்தி வேற ஆறும் அல்லர், ராமனுடைய பிரதிநிதி. மூலவர் முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் மைபுனர் பொருள் என்ன ஆழ்வார் சாதித்தா போலே, அவனே முகில்வண்ணன். துகில்வண்ண தூணீடு சேர்ப்பன் என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஆக முகில்வண்ணனாய் கண்ணனாய் பெரிய பெருமாள் சேவை சாதிக்கிறார். இதை திருப்பாணாழ்வார் அமரநாதபிரான் கடைசி பாசுரத்தில் சாதித்தார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன், என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுது, என் அமுதினை கண்டகன்கள் மத்தொன்னினை காணாவே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன், கோவலனாக ஆயர்குல கொழுந்தாக கண்ணன் அவதரித்தான், வெண்ண உண்டான். அவன் எப்போதும் வெண்ணைய சாப்பிட்டு வெறுமை விட்டுடுறது. இதை கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்திலே விசாரித்துக் கொள்ளுகிறார். தச்சாதனாய எதிதே மதிராவிராசீத் கிம் யுத்த விக்னமமுனா கரபல்லவந்தே தாத்திரே பிரமுக நிரதாக்கில நிர்விசங்க. பகவன், நீ திருடி விட்டு அகப்பட்டுக் கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சிருந்தது உண்மையா இருந்தா, அப்ப திருட்டுக்கு வேண்டிய குறிகளை அழித்து விட்டன்றோ வர வேண்டும். யாரும் அடையாளம் காணாதபடினா நீ திருடி இருக்கணும். ஆனா வெண்ணைய சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற வெண்ணைய முழுக்க காத்திரே பிரமுக நிரதாக்கல நிர்விசங்கா, உன்னுடைய வாயிலேயும் முகத்திலேயும் கைகளிலேயும் நெஞ்சிலேயும் ஏன் பூசிக்கொண்டு எந்த தைரியத்தோட வெளியே வந்தாய்? அப்ப ஆறானும் உன்னை கண்டுகொள்ளலேனாலும் இந்த வெண்ண பூசின் இருக்கிறத பார்த்து நீதான் திருடினேன்னு கண்டுபிடிக்கணும். நாம் அகப்படவனும் சொல்லுப்படவனும் கட்டுப்பட வேண்டும் என்கிற ஆசையோடே தானே நீ செய்தாய். நல்ல பெருமான எப்ப கிட்டக்க போய் மோந்து பார்த்தாலும் கண்ணனுடைய திருமேனி முழுக்க வெண்ண நாற்றம் வீசும், மோர் நாற்றம் வீசும், குனுங்கு நாற்றம் வீசும். அதே போல் ஸ்ரீ பராசர பட்டர் சாதிப்பதாம். இன்றும் பெரிய பெருமானுடைய திருமேனி கருகளே போய் மோந்து பார்த்தால் அன்று கண்ணனுடைய திருமேனியில் வீசின வெண்ண நாற்றம் இன்னும் பெரிய பெருமாள் திருமேனியிலே வீசும். இந்த இடத்துல போய் மோந்து பார்த்தோம்னால் பெரிய பெருமாளுக்கு வெண்ண நாற்றம் வீசுமாம். அதோடல்ல, இந்த இடத்திலே யசோத பிராட்டி தொட்டு தொட்டு கண்ணனை தூக்கிறாள். இதுக்கு சுதுக்கம்னு பேர். இந்த இடத்த தொட்டு தொட்டு தூக்குறா, ஆனாலும் ரொம்ப பருத்து போச்சான். தாயினுடைய கைப்பட்டு பருத்து போய்விட்டது. அதனாலே இன்னைக்கு பெரிய பெருமாளை சேவித்தால் ரொம்ப கண்ணம் பருத்து இருக்கிறதே. காரணம், அன்று யசோதை தொட்டு உன்னை ஆற தூக்கினதுதான் போலும். என்று யசோதை, என்று பெரிய பெருமாள். அது துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே யசோதையும் கண்ணனும். இன்று நாம சேவிச்சிருக்கோம் பெரிய பெருமாளை. ஆனா இந்த பெரிய பெருமாளே அவர் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்ட வாயன், என் உள்ளம் கவர்ந்தான், வெண்ணையும் கவர்ந்தான், உள்ளத்தையும் கவர்ந்தான். கோபி வனாம்சி நவநீத மகோவியமுஷ்ணாக, நீ வெண்ண களவாட வந்தாயா, அல்லது கோபிமார்களுடைய உள்ளத்தையும் பக்தர்களுடைய உள்ளத்தையும் களவாட வந்தாயா? அது பெரிய பெருமாள். அதனால மூலமூர்த்திங்கிறவரே கண்ணனுக்கு பிரதிநிதி, சயனத்து சேவை சாதிக்கிற எம்பெருமான். அதனாலதான் தொண்டரடிப்புடியாழ்வார் சாதிக்கும் போது மற்றொன்றும் வேண்டாமனமே மகிழரங்கர், கற்றினம்மைத்த கடனக்கீழ் உத்த திருமாலை பாடம் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசி. இது திருமாலையனுடைய தனியன் பாசுரம். திருமால 45 பாசுரத்தாலே பெரிய பெருமாளத்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடினார். ஆனா தனியில் என்னன்னு சொல்றது, கற்றினம்மைத்த எந்தை கடலினை, கற்றினம்மைத்த எந்தை கண்ணன், அந்த கண்ணனே பெரிய பெருமாளாக சயனித்திருக்கிறார். அவரைத்தான் திருண்டடிப்புடி ஆழ்வார் திருமால 45 வாசரங்களாலும் பாடினார் என்று ஸ்பஷ்டமா இருக்கும். அப்ப மூலமூர்த்திக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம், அவரேதான் கண்ணன். அந்த திவ்யதேசத்துக்கே பெரிய கோவில் என்று பெயர். கோவில் பெரியது, பெரிய கோவில். பெருமாளோ பெரிய பெருமாள், பெரிய பெருமாள். நாச்சியாரோ பெரிய பிராட்டியார். அதான் கீழே ஸ்லோகம் சொன்னேன், உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலான் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆசிரயாமஹா. ரங்கராஜ மகிஷியான ஸ்ரீதேவி நாச்சியார வணங்குகிறேன். அவள் எப்படி இருக்கிறாள், ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம், ஏற்றி வைக்கப்பட்ட மங்களமான தீபரேகையைப் போலே இருக்கிறாள். அது உயரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கான். ஸ்ரீரங்க விமானம் எவ்வளவு உயரத்தில் இருக்கு, அந்த உயரத்தில் ஸ்ரீரங்க நாச்சியார்ங்கிற விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. நாச்சியார் செய்வது தன்னையும் காட்டிக்கொண்டு பெருமாளையும் நமக்கு காட்டி கொடுக்கிறாள். பகவானை நேரே தெரிஞ்சுக்க முடியாது, பிராட்டி மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா பிராட்டி தன்னை தானே வெளிப்படுத்திக் கொள்ளுகிறாள். அதனால்தான் ஸ்ரீரங்க ஹர்ணதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆசிரயாமஹா, ஸ்ரீரங்கத்து மகிஷியை வணங்குகிறோம் என்று ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். ஆனாலே ராமனேதான் இங்கே உற்சவமூர்த்தி, பெரிய பெருமாள் மூலமூர்த்தி கண்ணன். அப்ப கண்ணனுக்கு பிரதிநிதியாக மூலமூர்த்தி பெரிய பெருமாள் செயல் சாதிக்கிறார். கோயிலோ பெரிய கோவில், பெருமாளோ பெரிய பெருமாள், நாச்சியாரோ பெரிய பிராட்டியார். அத்தியனோத்சவம் மார்கழி மாசமான வருதல்யம், அந்த திருநாளுக்கு பெரிய திருநாள்னு பேர். திருநாளோ பெரிய திருநாள், மண்டபம் பெரிய திருமண்டபம்னு பேர். நாம் ஆர் பெரிய திருமண்டபம் ஆர். மனோவளவமணிகள் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார், அவர் ஈடு காலக்ஷேபம் சாதித்தது முழுக்க பெரிய திருமண்டபத்தே. பெருமாளுடைய ஆஸ்தானத்திலேருந்து வெளியில வரும் அந்த இடத்துல பெரிய கண்ணாடி வச்சிருக்கா, அதுதான் பெரிய திருமண்டபம்னு பேர். அங்கிருந்து கொண்டுதான் திருவாய்மொழிக்கு வியாக்கியமான ஏழு மகாகிரந்தத்தை மணவாள மாமனிகள் சாதிக்க, நம்பெருமாளே அர்ச்சக உருவத்தை ரங்கநாயகம்ங்கிற பெயரோடு எடுத்துக்கொண்டு வந்து, ஸ்ரீ சைலேச தயாபாத்தம் தீபத்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் முனிம் என்று சமர்ப்பித்துக் கொடுத்தான். அந்த மணவாள மாமனிகளுடைய உற்சவத்தை தான் தற்போது நாம் கொண்டாடிக்கொண்டும் வருகிறோம். நாளை தினம் ஐப்பசி மாசம் மூலம் நட்சத்திரம் என் மூலம் ஆஸ்ரயஜமாசவதார மூலம் காந்தோபயந்திரி யமன கவிரோகிக சந்தோ ஆசீதசு கணிதஸ் மமாபி சத்தா மூலம் சதேக ஜெகத ஹுதயக மூலம் என்று கொண்டாடும்படிக்கு, ஐப்பசி மூலங்கிறது ஜெகத்துக்கே மூலமாய் ஆதாரமாய் திருவரங்கத்துக்கு செல்வமும் சீரும் சிறப்பும் பெருமையும் சேர்க்க வல்லதாக மூல நட்சத்திரம் எப்போதும் இருக்கும். எதுக்காக சொல்லவும் சொன்னா, அந்த பெரிய திருமண்டபமே பெரிய திருமண்டபம், தளிக கூட சின்னதில்லை அந்த ஊர்ல, பெரிய அவசரம்னு பேர். தெரை சேர்த்துட்டு தளிகைய திருமடப்பள்ளியிலேருந்து கொண்டு மாத்துட்டாள் நாள் 20 நிமிஷத்திலேருந்து 30 நிமிஷம் ஆகும். ஏன்னா அத்தனை தளிகையும் பெருமாள் அம்பு செய்கிறார். அப்ப பெரிய கோவில், பெரிய திருமண்டபம், பெரிய பெருமாள், பெரிய விராட்டியார், பெரிய திருநாள், பெரிய அவசரம், அத்தனையும் பெரியதா இருக்கிறபடியால் பெரியவன் உலகமுண்ட பெருவாயனான கண்ணனேதான் கோயில் கொண்டிருக்க வேண்டும். கண்ணனுக்கு பிரதிநிதியாக மூலமூர்த்தி சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். அவருக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம். அப்போ உற்சவமூர்த்தியார், மூலமூர்த்தி எங்கிருந்து வந்தார், உற்சவமூர்த்தி யாரு, அவர் எப்போது வந்து சேர்ந்தார்னா, உற்சவமூர்த்திக்கு நம் பெருமாள் அப்படின்னு திருநாமம். அது என்ன, நம்ம பெருமாள், பெரிய பெருமாள் நம் பெருமாள் இல்லையா, இவர் மட்டும்தான் நம் பெருமாளானா. அதுக்குன்னு பின்புலத்தில் ஒரு முக்கியமான சரித்திரம் உண்டு. இவர் ஏன் நம்பெருமாள்னு வழங்கப்படுகிறார் அப்படிங்கறதுக்கே ஒரு சரித்திரம், அவசியம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சரித்திரம். ஏதேதோ நாம நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ பெருமாள் இருக்கார், ஆறோ நாலு பேர் கைங்கிரி இருக்காள்னுட்டு, அப்படி அல்ல. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த பெருமாளை ரட்சித்து இன்னைக்கு நாம சேவிக்கும்படி ஆக்கிறதுக்காக பல பேர் உயிரை பணயம் வைத்திருக்கிறார்கள். சாதாரணமா இந்த பெருமாளை ரட்சிச்சிட முடியுமா, எத்தனை படையெடுப்பு நடந்திருக்கு பாரத தேசத்தின் பேரில். ஒருவர்களையும் படையெடுக்கும் போதும் கோவில் தான், இலக்கே கோவில். அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்களை உடச்சுடலாமா, தங்கத்தை தூக்கின் போயிடலாமா, ஆட்களை கொண்டுடலாமா, இப்படித்தானே. 12,000 பேர் சீவைத்தவர்கள் உயிர் துறந்து ஸ்ரீரங்கத்தை ரட்சித்துக் கொடுத்தார்கள். 1311 முதல் படையெடுப்பு நடந்தது, 1318 இரண்டாம் படையெடுப்பு நடந்தது, 1323 மூன்றாம் படையெடுப்பு நடந்தது. அப்பதான் உலூக் கான் அப்படிங்கிறவர் படையெடுக்கிறார், பிற்பாடு முகமது பின் துக்ளக்னு பேர் இருந்து சொல்லும், அவர் தான் உலூக் கான். அவர் வந்து படையெடுத்து சமயபுரம் தாண்டி ஸ்ரீரங்க தருகிலே வந்து விட்டார். இனி இங்கு இருந்தால் ஆபத்துங்கிறது ஊராருக்கு புரிஞ்சு போச்சு. இனி அடுத்து வந்தால் நம்பெருமாளத்துக்கும் போடுபறான், திருவரங்கநாதன் விக்கிரகம் நமக்கு கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லாரும் பயந்து போயிருந்தார்கள். நல்ல வேளை அப்போது பிள்ளை லோகாச்சாரியர், லோகாச்சாரியாய குணவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நமஹ என்று சொல்லும்படி வடக்கு திருவேதி பிள்ளையினுடைய திருக்குமாரராய், அதே நம்பிள்ளைங்கிற சதாச்சாரியனுடைய சச்சிஷ்யராய், அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களையும் சாதித்தவர் அந்த பிள்ளை லோகாச்சாரியர். அருகிலே வேதாந்த தேசிகன், ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள். தேசிகன் வயசுல இளையவர், பிளலோகாச்சாரியர் வயசுல மூத்தவர். எப்படி ரட்சிக்கலாம் பேசி லோகாச்சாரியர் முடிவெடுத்து, நான் பெருமாளை எழுந்துருளப் பண்ணிக் கொண்டு வெளியூருக்கு போய்விடுகிறேன், இனி இங்கிருந்திருந்த ஆபத்து. அப்போது சுதர்சனாச்சாரியர்ந்த சுதர்சன ஜூரி சுதப்பிரகாசிகா பட்டர், ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம், பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யம் ராமானுஜர் எழுதினது, ராமானுஜர் எழுதுகிற ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் சுதப்பிரகாசிக்கு சுதர்சன பட்டர் எழுதினது. அவருடைய திருக்குமாரர்கள் அங்கிருந்தார்கள், அவர்களையும் ரட்சிக்க வேண்டும், சுதப்பிரகாசிக்கேங்கிற உயர்ந்த ஓலச்சவடி கிரந்தத்தையும் காக்க வேண்டும். என்ன பண்ணலாம் யோசித்து அவைகளை எடுத்துக்கொண்டு மேற்கு திக்கு நோக்கி வேதாந்த தேசிகன் புறப்பட்டு போனார். திவ்வதேசத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக பெருமாளை, நம்பெருமாளையும், உற்சவமூர்த்தி ராச்சியாரையும் பல்லக்கில் எழுந்துள்ள பண்ணிக் கொண்டு பிள்ளை லோகாச்சாரியர் தெற்கு நோக்கி ஓடினார். அப்ப மூலமூர்த்தி என்ன செய்ய, மூலமூர்த்திக்கு பெரிய கல்லாலே திரை சமர்ப்பித்து விட்டார்கள். கல்லை கொண்டே திரையை வச்சுட்டா உள்ள கர்ப்ப கிரகத்துல பெருமாள் இருக்கார் அப்படின்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால கல் தரையிட்டு மூடிவிட்டு அங்கிருந்து தெற்கு நோக்கி போனார். மதுரப்பட்டணத்து கருகிலே திருமாலிருந்த சோழமலைக்கு சென்று அங்கு ஆனை, இன்னைக்கு இருக்கு ஆனமலைன்னு பெரிய மலை இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஜோதிஷ்குடிங்கிற கிராமம், அதுக்கு கொடிக்குளம் அப்படின்னு இன்னைக்கு பேர். அந்த ஜோதிஷ்குடி கிராமத்திலே ஒரு குகையை தேர்ந்தெடுத்து ஒத்தரும் பார்க்காத வன வனாந்தரத்தை குகைக்குள்ள நம்பெருமாளை வைத்துக் கொண்டு ஒரு 15-20 பேர் மட்டும் உண்ணாது உறங்காது பெருமானை காத்துக்கொண்டு வந்தார்கள். அவனோ அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு மிச்ச விக்கிரகங்கள் எல்லாத்தையும் சிதைச்சுட்டு அங்கிருந்து தெற்கு நோக்கி வருகிறான். என்னாகுமோ என்னாகுமோன்னு இவர்களுக்கு பயம். 1323 நடந்ததா, 25 வரைக்கும் சுமார் ஒரு 2 ஆண்டுகள் மட்டும்தான் லோகாச்சாரியர் உயிரோடு இருந்தார். அவருக்கு அப்போதே சுமார் 120 திருநட்சத்திரங்கள் ஆகிவிட்டபடியால் இனி வாழ்வதற்கு முடியாமல் அங்கே தன் உயிரை நீத்து விட்டார். அதுக்கப்புறம் நம்பெருமாள் திரும்பி வருவதற்கு 48 ஆண்டுகள் ஆயின, ஒன்றில்லே ரெண்டில்லே. ராமச்சந்திரனும் காட்டுக்கு போனார், நம்பெருமாளும் காட்டுக்கு போனார், ரெண்டு பேருமே போனார்னு வச்சுப்போம். 1323 வெளியே போனவர் 1371 ஆண்டுதான் திரும்ப எழுந்துள்ளார். 48 ஆண்டுகள் இவர் தேவலே, 14 ஆண்டுகள். ஆனா நம்பெருமாளோ 48 ஆண்டுகள் போயிட்டு 371 வருஷம் இவ்வூருக்குள்ளே எழுந்துருளுகிறார். எழுந்துருளினா இவர்தான் அந்த பெருமாள்னு சொல்றதுக்கு யார் ஆள், புறப்பட்டு போயாச்சு, போனவர் காணாமலே போயாச்சு. அப்புறம் யார் இவர் அடையாளம் காட்டுறது, இப்போ ஊர் எல்லாத்தையும் சுட்டு வச்சுட்டான், ஆள் கிடையாது. மிச்சம் இருந்தவர்களுக்கு வயசாகி போய் உயிர் போய்விட்டது. அப்ப திரும்ப வந்திருக்கிற பெருமாள் இவர்னு எப்படி தெரிஞ்சுக்க, அந்த உருக்கான் புறப்பட்டு போன பிற்பாடு கடைசி ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ளே உள்ளூர்காரர்கள் மறுபடியும் கூடி ஒரு புது விக்கிரகத்தை எழுந்துள்ள பண்ணி விட்டார்கள். உள்ளுக்குள்ள இருக்கிற பெரிய பெருமாள் இன்னும் தெரியல. அந்த பெருமாளை ஒரு அரையர் சுவாமி தான் கண்டுபிடித்து கொடுத்தார். அரையர் ஒரு நாள் தாளம் இசைத்து தட்டி தட்டி பாசுரத்தை விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கார். இவர் தாளம் தட்டினா போய் கல் தேரையில மோதுறது, திரும்ப ஒலி வருது. அதை பார்த்துட்டு இந்த திரைக்கு பின்னே ஏதோ இருக்கிறது, ஏனால் நம்ம காலியா இருக்கிறதுக்கு முன்னாடி தட்டினா ஓசை வேற மாதிரி கேட்கும், உள்ளுக்குள்ள முழுக்க மூடி இருக்கிறதுக்கு வெளியில தட்டினா ஓசை வேற மாதிரி கேட்கும். நேரத்தில் உள்ள கர்ப்பகிரகம் இருக்கு, வெளியில கல்லு தரையோ இல்லையோ, அப்ப உள்ள காலி தானே. ஆனால் இவர் தாளத்தை தட்டுறச்சே அந்த கல்லுல பட்டு ஓசை திரும்பி வருது, கல் தரை தான் இது, இதை விலக்கி பார்க்க வேண்டும் அரையர் சுவாமி சொல்ல, சரி விளக்குவோம்னா உள்ளுக்குள்ள பெரிய பெருமாள் குணதிசை முடியை வைத்து குணதிச பாதம் நீட்டி வடதிச பின்பு காட்டி தென்திசை இறங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிருமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கிறேன் உலகத்தீரே என்று கிழக்கு நோக்கி திருவடிகளை நீட்டி மேற்கே தன் திருமுடியை வைத்து தெற்கு நோக்கி சயனித்து உன் பின்புறத்தே வடக்கே வடக்கு திக்குக்கு பின்புறத்தை காட்டி பெருமாள் சயனிச்சிருந்தார். ஓ மூலமூர்த்தி நமக்கு இருக்கிறார், இவரே ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட மூர்த்தி என்ன எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டா. ஆனா உற்சவர் இப்ப புதுசா வேணுமே, இந்த பெருமாளோ வெளியில் போயிட்டாரே, அவரை பத்தி தெரியாது, போனது எங்கேங்கிறதே நமக்கு தெரியாது. பெத்த கொடிக்குளம் மதுரைக்கு பக்கத்துல போனான்னு ஒல்லியோ அங்கேருந்து திரும்பி வரல, கொடிக்குளத்திலிருந்து கோழிக்கோட்டு பக்கம் மலையாளத்து பக்கம் போனார்கள். அங்கிருந்து கர்நாடகத்தில் மேலக்கோட்டை பக்கம் வந்தார்கள். அங்கிருந்து திருவேங்கடத்துக்கு போய் சேர்ந்தார்கள். திருவேங்கடத்துல பல வருஷங்கள் இதே பெருமாள் இருந்திருக்காரு இந்த உற்சவமூர்த்தி. அதனாலதான் இன்னைக்கு நாம மகாத்வாரத்திலிருந்து உள்ளுக்குள்ள நுழையிறோம்னு வச்சிருந்தோம். இடது பக்கத்துல ரங்கமண்டபம் ரங்கமண்டபம் இருக்கு திருமலைக்குள்ளே. ரங்கமண்டபத்துல முக்கியமா பல நாட்கள் உற்சவங்கள்லாம் கூட நடக்கும். அதப்படி திருவேங்கடத்துல ரங்கமண்டபம் வந்ததுன்னு நமக்கு தோணும். இந்த பெருமாளங்க எழுந்தோழி இருக்கிறச்சு அவருக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட மண்டபம். ஆனால்தான் அதுக்கு ரங்கமண்டபம்ங்கிற பேரே ஏற்பட்டது. அங்கு பல்லாண்டுகள் எழுந்தோழி இருந்து அங்கிருந்து புறப்பட்டு செஞ்சிக்கு வந்து சேர்ந்தார். நல்ல வேளை, கோபண்ணராயன் அப்படின்னு ஒரு மகானுபாவன் இருந்தான். அவன் தான் நாம திரும்ப கொண்டு பெருமாளை எழுந்தொருளினா உயிரோடு இருக்கிறது, இல்லைன்னா உயிரை விட்டுடுறது. அவன் ஒரு பிரதானி, சேனாபதி. ஆனால இருக்கிற படையெல்லாத்தையும் திரட்டினான். 40,000 வீரர்கள் தான் கிட்டினார்கள். ஆனால் அங்கிருந்ததோ 400,000 வீரர்கள். எப்படி எதிர்ப்போம்? ஒருத்தர் 10 பேரை எதிர்ப்போம் என்று கோபண்ணராயன் முடிவு செய்து அத்தனை பேரும் பட திரட்டி போய் அந்நியர் படைகளை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு நம்பெருமாளை எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு 371 வருஷம் திரும்ப ஊருக்குள்ள கொண்டு எழுந்துள்ள பண்ண போறா. கொண்டு வருகிறான்னா ஆர் நம்பணமே? நீ எங்கேயான 600 விக்கிரகத்தை அழிச்சு வந்திருந்தியானா? இந்த விக்கிரகம் தான் பழைய விக்கிரகம்ங்கிறது எப்படி தெரியும் என்று ஊர்க்காரர்கள் ஆட்சேபிக்கிறார். அடையாளம் காட்டுறதுக்கு வேற யாரும் கிடையாது. ஒரு விருத்தனான ஒரு வண்ணான் இருந்தான், துணி துவைக்கிறவன். பெருமாளுக்கு ரொம்ப நாளா திருப்பரி வட்டங்களை திருத்தி அவன் தான் பண்ணி கொடுப்பான். அந்த வண்ணான் மட்டும்தான் இருக்கான். ஆனா அவன் கண்ணிழந்து போனான். பார்த்து சொல்லலாம்னு பார்த்தான், அவனுக்கு கண்ணில்லை, குருடாகி போட்டபடியாலே அவனாலேயும் சொல்ல முடியாது. வயசு 96 அவனுக்கு. ஆனா அவன் அழகா ஒரு விஷயத்த சொன்னான், இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது அவருடைய திருமேனில் அந்த தீர்த்தத்தை சேர்த்துட்டு ஆடை சாத்தி கொண்டிருப்பே, அந்த ஆடையை பிடிந்து எனக்கு ஈரவாடை தீர்த்தம் கொடுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன். சரின்னு உடனே பெருமாளுக்கு திருவஞ்சனம் பண்ணா ஆடையில ஜலம் பட்டு நனைஞ்சு போயிருக்க முடியும். கீழே சொன்னேனே கைலி சாத்தின்ற பேர் பெருமாள்னுட்டு, அந்த கைலியை களையறதே ஒரு அழகு, கைலியை சாத்துறதே ஒரு அழகு. நம்ம எல்லாரும் பார்த்துட்டே இருக்கலாம், ஆனா எப்படி களைஞ்சானே தெரியாத களைஞ்சிடுவர்கள், திரும்ப சாத்திடுவார்கள். இந்த கைலியை ஒரு விசிறி போல மடித்து இந்த நெஞ்சத்துக்கு மேல விசிறி அப்படி வச்சுட்டு கைலிய திருமேனியை சுத்தி சேர்த்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு முடிச்ச கழட்டி இழுத்தாள்னா ஈராடை முழுக்க வெளியில் வந்துடும். புது கைலியை அப்படியே சுத்தி நம்பருமாய் சாத்திக் கொள்ளுவர். இதே போல அன்னைக்கும் சமர்ப்பித்து ஈராடை தீர்த்தத்தை பிழிந்து இவன் வாங்கிக்கிறான். வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அவன் சொன்ன அடுத்த வார்த்தை, நம் பெருமாளே. அவன் தான் பேர் வச்சான், வேற யாரும் பெருமாள் நம்பெருமாள்ங்கிற பேர் வைக்கல. அவர் பெருமாளாத்தான் இருந்தார், திருவரங்கநாதனா தான் இருந்தார். ஆனா இவரே நம் பெருமாள். இங்கிருந்து புறப்பட்டு போன பெருமாள் ஆரோ அவர் இவர். நம்ம பெருமாள் என்ன? அவன் பெருமாள். இது நம்ம பெருமாள் இல்ல, ஏன்னா அவன் ஒருத்தனுக்கு தான் இப்ப அடையாளமே தெரிந்தது. இது ஒரு சரித்திரம். ராஜகண்ட கோபாலர்னு ஒருத்தரும் நம்பெருமாள்னு பெயரிட்டார். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ள என்பர் அவரவர்கள் ஏத்தத்தால் அம்புடையோர் சாத்து திருநாமங்கள் தான் என்ன உபதேசரத்தனமாலேயே மனோனவர்கள் சாதிக்கிறார். பெருமாள்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஒருவனே நம்பெருமாள். பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஒருத்தரே நம்பிள்ளை. ஆழ்வார்கள் பலர் இருக்கலாம், ஒருத்தர் நம்மாழ்வார். சீயர்கள் பலர் இருக்கலாம், ஒருத்தர் நஞ்சியர். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்கள் ஏற்றத்தால் இவர்கள் அவாவா வைபவத்தை பார்த்து அன்புடையோர்கள் அவரவர்களுக்கு திருநாமம் சாத்தியுள்ளார்கள். ஆனாலே பெருமாள் தான், அந்த பெருமாள் தான் நம் பெருமாள். பழைய பெருமாளாகவே இவர் இருந்துட்டபடியாலே இவருக்கு நம்பெருமாள்ங்கிற பேர் ஏற்பட்டது. அப்ப மூலமூர்த்திக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம், உற்சவமூர்த்திக்கு நம் பெருமாள்னு திருநாமம். பெரிய பெருமாள் நம் பெருமாள் இவா ரெண்டு பேரும் மூலமூர்த்தியும் உற்சவமூர்த்தியும் தெரியுது. ஆனா நம் தலைப்பதல்ல. நமக்கு இப்போ பெரிய பெருமாளும் நம்பெருமாளும்னு தலைப்பு இல்லையே, பெருமாளும் நம்பெருமாளும்னா தலைப்பு. இருக்கனாய் பெரிய பெருமாளை பத்தி சொன்னீங்கன்னா பெரிய பெருமாளை தெரிஞ்சுட்டா தானே பெருமாள் ஆறுன்னு தெரிஞ்சுக்க முடியும். யார் ஆராதிக்கப்படுறான்னு தெரிஞ்சுட்டா தான் ஆராதகன் ஆறுங்கிறது தெரியும். அர்ச்சன் யாருன்னு தெரிஞ்சாத்தான் அர்ச்சகனாருன்னு தெரிய முடியும். யார் பூஜிக்கப்படுகிறான்னு தெரிஞ்சாத்தான் ஆர் பூஜிக்கிறான்னே தெரிஞ்சுக்க முடியும். பூஜிக்கப்படுபவர் பெரிய பெருமாள், ஆனா பூஜிப்பவர் ஆரென்னால் பெருமாள். இப்ப பெருமாள் நடிகை சொல்ல போறது நம்பெருமாளையும் அல்ல, பெரிய பெருமாளையும் அல்ல, ஸ்ரீரங்கத்து மூலமூர்த்தியும் அல்ல, ஸ்ரீரங்கத்து உற்சவமூர்த்தியும் அல்ல, பின்ன பெருமாள் அப்படின்னு சம்பிரதாயத்திலே ஆருக்கு திருநாமம்னு பார்த்தால் சக்கரவர்த்தி திருமகனான தசரதாத்மஜனான இக்ஷ்வாகு குல கொழுந்தான சீததன் மணவாளனான கௌசலதன் குலமுதலான எம்பெருமான் ராமச்சந்திரன் அவனுக்குத்தான் பெருமாள்னு திருநாமம். அப்ப ராமச்சந்திரமூர்த்தி தான் பெருமாள், நம்பெருமாள், திருவரங்கத்து உற்சவமூர்த்தி நம்பெருமாள். இன்னைக்கு நம்ம தலைப்பு ராமனும் ஸ்ரீரங்கநாதனுமான நம்பெருமாளும், அதனாலதான் பெருமாளும் நம்பெருமாளும் தலைப்பு. அவர் எங்க இப்ப குறுக்க வந்தார்? இவா ரெண்டு பேரும் ஒரு திவ்வதேசத்துல மூலவரும் உற்சவமருமா இருக்காளே, இப்ப அந்த பெருமான் வந்தா அவர் எப்படி பெருமாள் ஆனார், இவ ஏன் இப்படி ஆனார்னா, பெருமாள்னு திருமொழிக்கே ஒரு பேர் உண்டு, குலசேகர பெருமாள் என்று குலசேகர ஆழ்வாருக்கு திருநாமம், மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வார்கள்னு திருநாமம், ஆனா குலசேகரருக்கு மட்டும் குலசேகர பெருமாள்னு திருநாமம். அவர் பாடின திருமொழிக்கே பெருமாள் திருமொழின்னு திருநாமம். குலசேகர ஆழ்வார் பிறந்து வாழ்ந்ததே ராமனுக்காகனு நமக்கு நன்னாவே தெரியும். நிச்சப்படி ராமாயண கதைகள் அவர் கேட்டே ஆக வேண்டும். வாழ்க்கை ராஜாவாக வாழ்ந்திருந்தாலும் பரம பாகவதராய் உபன்யாசகர்களை கொண்டு வித்வான்களை கொண்டு தினப்படி ராமாயணம் கேட்கிறார். அந்த ராமாயணம் கேட்டுட்டே இருக்கிறச்சே தன்மையை பாவம் அடைகிறார். தான் தானாகவே நினைத்து ராமனுக்கென்னே தான், ராமன் சிரித்தா இவர் சிரிப்பர், ராமன் அழுதா இவர் அழுவர், ராமன் தூங்கினா இவர் தூங்குவர், ராமன் சாப்பிட்டா இவர் சாப்பிடுவர். அப்ப ராமனாகவே தான், அவனேதான் நமக்கு தெய்வம், அவனோட வாழ்வதேதான் நமக்கு ஒரே உத்தேசம், அவனுக்கு தொண்டன்னான் இருந்தபடியால் ராமனுடைய பெயரான பெருமாள்ங்கிறது இவர் பெயரோடு ஒட்டிண்டும். ஆனால்தான் குலசேகர பெருமாள் என்ன இவருக்கு திருநாமம் வந்தது, ராமன் பெருமாள். அப்ப அவர் நடத்துறதா இவர் நடத்துகிறான், திருச்சல உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு சர்க்கமா ராமாயண கதை உபன்யாசகர் சொல்லிட்டே வந்துருக்கார். ஒரு நாள் அந்த மூத்த உபன்யாசகர் வெளியூருக்கு செல்ல வேண்டும், என்ன பண்ணலாம், ராஜாவானா ஒரு நாள் கூட கேட்காம இருக்க மாட்டாரே, தன் சிஷ்யனை கூப்பிட்டார், நீ பாத்துக்கு நீ கதை சொல்லு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். சீக்கிரம் வரேன் சொல்லிட்டு போனார். சிஷ்யனுக்கு நல்ல வாய்ப்பு, ராஜா இடத்துல பேர் எடுக்கணும் இல்லையோ, அதனால நன்னா பண்ணி பண்ணி சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான். அன்று சூர்ப்பனகை ராமனிடத்தே வந்தாள், காதுமூக்கருபட்டாள், கரபூஷணாதிகளிடத்திலே சென்றாள், 14,000 பேரும் ராமனை எதிர்த்து வந்தார்கள். அன்னு அத்தனை பேரும் இலங்கை கிழவன் தலவத்துதிரை ஓட்டினா போலே ஓர் வங்கன உய்த்தவன் ஒரே ஒரு வெண்கணையாலே அனைவரையும் முடிக்க வேணும். ராமன் அத்தி தேஜஸோடே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அங்க இருக்கிறவாள்லாம் பார்த்து சொன்னார்களாம், ஏகச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி, இவா 14,000 பேர் ராமன் ஒருத்தன், அவளுக்கு நேர்மையே தெரியாது, இவன் நேர்மையை வடிவெடுத்தவன், அவ ராத்திரிய ஓடியாடுறவா இவன் பகல்ல ஓடியாடுறவன், அவர்கள் ராட்சசர்கள் இவன் மனுஷன், அவர்கள் ஆகாசத்திலேருந்து மாய யுத்தம் பண்றா, இவன் நேர்மையா பூமியிலேருந்து யுத்தம் பண்றா, இப்படி ஒண்ணு பொருந்தாத யுத்தம் நியாயமா என்ன அங்க இருக்கிறவா பேசிந்தே இருக்கா. இந்த கதையைத்தான் பன்னி பன்னி சிஷ்யன் குலசேகரருக்கு சொல்லிட்டு இருக்கான். அவருக்கு தோணித்தான், என்னை ராமன் அங்கே தனித்து துடிக்கும் போது எனக்கு என்ன சைன்யம் இந்த இடத்தில், இப்ப உடனே போய் ராமன் நாம ரட்சித்து கொடுக்க போறோம், அவனுக்காக உயிர் நீப்போம் என்று சொல்லி ரத கஜ துரக பதாதிகள் நால்வகை சைன்யத்தையும் திரட்டி மேற்கு சமுத்திரத்திலே இறங்கி நேரம் அயோத்திக்கு போறோம் பார்த்தார். ஆருக்கும் தடுத்து நிறுத்த முடியல, அது திரேதாயுகம், நீரிப்பது கலியுகம், அது என்றோ முடிஞ்சு போச்சுன்னு எடுத்து சொல்றதுக்கு முடியல. நல்ல வேளை ஊருக்கு போயிருந்த வித்வான் திரும்பி வந்தார். வந்தவர் என்ன நடந்ததுன்னு பார்த்தா, சிஷ்யன் இந்த மாதிரி அனர்த்தத்தை பண்ணி வச்சுட்டார், கதை நன்னாத்தான் சொன்னார், ஆனா அதை கேட்டு தன்னாகவே நினைத்துக் கொண்ட குலசேகரருக்கு என் செய்கிறோம் தெரியலே, தடுத்தா கேட்க மறுக்கிறார், நீர்தான் பார்க்கணும்னா. அப்ப நல்ல வேளை வித்வான் சட்டுன்னு கதையை மாத்திட்டார். கவலைப்படாதீங்க குலசேகரரே, ஒரு முகூர்த்த காலத்திலே அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் அனைத்தையும் எல்லாரையும் ராமன் முடித்து விட்டான். 14,000 பேரையும் கொண்டு முடித்து விட்டு தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவகிட்டா வைதேகி வர்த்தாரம் பரிஷஸ்வஜே, திருமேனி முழுக்க சல்லடை கண்ணாக தொலைத்து ரத்தம் பெருகிக் கொண்டிருக்கிற ராமனை சீதை கண்டாள், ஓ ரிஷிகளுக்காக இவ்வளவு புண்ணியம் தானும் அம்பேற்றானா என்று நினைத்து ஆனந்தமாக சீதை ராமன ஆலிங்கனம் பண்ணிக் கொண்டாள். ராமனுடைய திருமேனி முழுக்க சரியாக போது பட்டு தெரித்தா போல ஆயிடுத்து, அதோ பாரும் உமக்காக சீதாராமர்கள் ஆசையில ஆகாசத்துல சேவை சாதிக்கிறான்னு கைகாட்டினார். குலசேகரன் நிமிர்ந்து பார்த்தார், பெருமாள் அங்க அப்படியே சேவை சாதித்தார். அப்ப பெருமாள் இவரை பார்த்து, எல்லாம் கரதூஷணாதிகள்லாம் வதம் பண்ணிட்டே, ராவணனையும் வதம் பண்ணியாச்சு, சீத்தை அழைத்துக் கொண்டு அயோத்தி பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கேன், வழியில் உமக்கு அனுகிரகிக்க வந்தோம் அப்படின்னு ராமனும் சொல்ல தான் ஆஸ்வாசப்பட்டு நாட்டுக்கு திரும்பினார் அப்படின்னு சரித்தர். அதனால இந்த குலசேகர பெருமாள்னு பேர் வர காரணம் ராமன் பெருமாள், அவனே எல்லாம் இருந்ததுனால இவர் குலசேகர பெருமாள், அவர் பாடினபடியாலே பெருமாள் திருமொழி, இருளிய சுடர்மணிகள் இணைக்கும் நெற்றி, இனத்துத்தி அணிகளும் ஆயிரங்கள் ஆர்ந்த அறவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவழங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தெண்ணீர் பொன்னி திறக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமலத்தை கண்டுகொண்டேன் கண்ணழகள் என்னுகளோ கழிக்கினாலே என்னைக்கு இந்த பெரிய பெருமாளை நான் சேவிக்கப் போகிறேனோ என்று ரொம்ப ஆசையோட குலசேகராழ்வார் பாடியுள்ளார். அவர் பாடினது பெருமாள் பாடின திருமொழி, பெருமாள் திருமொழி, அவருடைய வாய் திருமொழி அல்ல, அதனால பெருமாள் திருமொழி இல்ல இல்ல, பெருமாள்ங்கிற ராமனை பற்றின திருமொழி பெருமாள் திருமொழி, பெருமாள்ங்கிற குலசேகர பெருமாள் பாடினது பெருமாள் திருமொழி, பெருமாள்ங்கிற ராமனை பற்றினது பெருமாள் திருமொழி. அந்த ராமனை பற்றி இவ்வுலகத்தில பிறந்ததிலேந்து தயரதன் தன் மகனாய் தோன்மித்தது முதலா தன் உலகம் புக்க தீரான் அவரே தெரிவிக்கிறார். தசரதனுக்கு பிள்ளையா இந்த பூலோகத்தில் அவதரிச்சதிலிருந்து அவன் திரும்ப வைகுண்டத்துக்கு போன வரைக்கும் மொத்த கதையும் இந்த பெருமாள் திருமொழியில அவர் சொன்னார். அவ்வாழ்வாருக்கு இருக்கிற பெருமை, சேரகுலவல்லி நாச்சியார்னு ஒரு பெண்ணை பெற்றெடுத்தார். அந்த பெண்ணை ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின் போய் ஸ்ரீரங்கநாதனுக்கே திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். எதுக்காக இதை சொல்றேன்னால், அவர் தன்னுடைய பெண்ணை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ராமனோ ஏகதார விரதம், இன்னொருத்தரவன் கல்யாணம் பண்ணி போறதில்லை. ராமஹா பரதாராம் சக்ருத்மாபின வசதி, ராமன் சீதையைத் தவிர மற்றொரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஆனா குலசேகரர் காசே என்னுடைய மருமகனாய் மாப்பிள்ளையாக ஜாமாதாவாக ராமனே வரவேணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அது நடக்காது. பின்ன யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், ராம பிரதிநிதி யாரோ அவரு கொடுக்க வேண்டிதான். நேர ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போனார். நம்பெருமாள் உற்சவமூர்த்திக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இன்னைக்கு நடக்கிறது ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாளுக்கும் நாய்ச்சிமார்களுக்கும் மூன்று சேர்த்தி உண்டு. சேர்த்தி உற்சவம், சேர்த்தி உற்சவம் ரொம்பவே முக்கியம். ஒரு சேர்த்தி உற்சவம் பங்குனி உத்தரத்தன்னு பெருவிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியாரோட சேர்த்தி. அன்னைக்குத்தான் ராமானுஜர் சரணாகிதி அனுஷ்டித்தார். பகவன் நாராயணாதிபதாரு ரூப ஸ்வரூப ரூபகுணோ ஐஸ்வர்யசீலா ஜனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குடகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் சியன் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்மஹிஷீம் அகிரஜயன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹ சரணமஹம் பிரபத்யே என்று பெரியபிராட்டியாருடைய சரணாகிதி அனுஷ்டித்தது அன்று. அதனால பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்குத்தான் நம்பெருமாளுக்கு ஸ்ரீரங்கநாச்சியாரோட சேர்த்தி. அதற்கு ஒரு மூன்று நாட்கள் முன்பாக உறையூர் மிசுளாபுரிங்கிற திவ்வதேசம், உறையூருக்கு நம்பெருமாள் எழுந்தருளுகிறார். அங்கே உறையூர் கமலவல்லி நாச்சியாரோட சேர்த்தி. அப்ப கமலவல்லி நாச்சியாரோட சேர்த்தியும் பங்குனி மாசம் உத்தர உற்சவத்தின் போதுதான். ஸ்ரீரங்க நாச்சியாரோட சேர்த்தி பங்குனோத்தர தன்னைக்குத்தான். மூன்றாவது சேர்த்தி சேரகுலவல்லி நாச்சியாரோட ஸ்ரீராம நவமி அன்றைய தினம் சேர்த்தி. அதுக்காக சொல்ல வந்தேன், இந்த சேரகுலவல்லி நாச்சியாருக்கு தனி சன்னதியே இருக்கு. நாம அர்ஜுன மண்டபம் கிளிமண்டபம் தாண்டி பகல்பத்த அர்ஜுனோத்சவ மண்டபம் போனா அதனுடைய பின்பக்கத்தினுடைய கடைசியில சேரகுலவல்லி நாச்சியாருக்கு தனி சன்னதி உண்டு. அன்றைக்கு நம்பெருமாள் இப்பவும் ஸ்ரீராம நவமி அன்றைய தினம் எழுறார். அங்கு எழுந்துருளி சேரகுலவல்லி நாச்சியாரோட சேர்த்தி. இதை விட பெருமான் ராமன்கிறதுக்கு வேற அத்தாட்சி தேவை கிடையாது. ஆக பெருமாள் தான் ராமன், அந்த ராமனே நம்பெருமாளாக இருக்கிறார். அப்ப மூலமூர்த்தி பெரிய பெருமாள் கண்ணனுக்கு பிரதிநிதியாய், உற்சவமூர்த்தி நம்பெருமாளாய் ராமனுக்கு பிரதிநிதியாய். ராமனுக்கு பிரதிநிதியாகத்தான் நின்ன திருக்கோலத்தில் இருக்கார். ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை பார்ந்தோம். ராமனும் பல்லாண்டுகள் காட்டுக்கு எழுந்துருளினான், அதே போல நம்பெருமாளும் பல்லாண்டுகள் காட்டுக்கு எழுந்துருளினான். ராமச்சந்திரனும் நேர்மையே மாறாதவன், சத்திய பிரதிஜை மாறாதவன், அதேபோல் நம்பெருமாளும் நேர்ம மாறாதவர், சத்திய பிரதிஜையே மாறாதவர். ராமனிடத்தில் விபீஷணன் சரணாகிதி அனுஷ்டித்தான், சுக்ரீவனோடே தோழன் சொன்னான். நம்பெருமாளிடத்திலேயும் பல பேரும் சரணாகிதி அனுஷ்டிக்கிறார்கள். அனைவரையும் தன் திருவடிகளிலே சேர்த்துக் கொள்ளுகிறான் எம்பெருமான். ஆக பெருமாள் ராமன், நம்பெருமாள் உற்சவமூர்த்தி திருவரங்கநாதன், அந்த ராமன் வேறல்லர், உற்சவமூர்த்தியான திருவரங்கநாதன் வேறல்லர். இந்த பெருமாள் எப்படி இங்க வந்து சேர்ந்தார்னு சரித்திரம் சொல்றேன். அதன் ஞாபகத்தில் வச்சிருந்தாத்தான் இந்த மொத்த பேருக்குமே நமக்கு சம்பந்தமே தெரியும். ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார், மனுகுல மகீபால வியானம் பிரமௌரி பரம்பரா மணிமகரிகாரோச்சி நீராஜி தாங்கிரி சரோருகா ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்க தாமனி மைதிலி ரமண வபுஷா ஸ்வாருகாணி ஆராதனானி அதிலம்பிதா. பகவன், இன்னைக்கு ஒன்னு இந்த இடத்துல சேவிக்கிறேனே, நீ வந்த வாடு சொல்லுகிறேன் கேள். நீ எங்கிருந்து புறப்பட்டு எங்கிரு திரும்ப வந்திருக்காய்? அழ்வா ரொம்ப அழகா ஒரு பாசுரத்தில் சொன்னார், எப்பவும் மூன்று ஸ்தானங்கள் பகவானுக்கு பிடிக்கும். எங்கெங்கிருக்கிறானாம்? திருமாலுரும் சோழமலையே, திருப்பார் கடலே என் தலையே, திருமாலுரும் திருமாலுரும் திருப்பேர் நகரான், திருமாலுரும் சோழ பொறுப்பே உலகின்னபிரான், இன்னு வந்து இருப்பேனு என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருமாலுரும் சோழமலை, திருப்பேர் நகர், முதல்ல திருப்பேர் நகர்ல இருந்தாராம். திருப்பேர் நகரான், திருப்பேர் நகர்னா ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பக்கூடத்தான் சன்னதி. திருப்பேர் நகரான், திருமாலருஞ்சோலை பொறுப்பே உரைகின்றபிரான். இரண்டாவது ஸ்தானம் திருமாலருஞ்சோலமலை கள்ளழகருடைய ஸ்தானம். அங்கிருந்து புறப்பட்டு இருப்பேனன்னு என் நெஞ்ச நிறைய புகுந்தான். ஆழ்வாருடைய நெஞ்சத்துக்குள்ள வந்து இங்கிருந்து நகரமாட்டேன்னு உட்கார்ந்துட்டான். அப்ப முதல் ஸ்தானத்துக்கு போறார், கிளம்பி விடுறார். ரெண்டாவது ஸ்தானத்துக்கு போறார், கிளம்பி விடுறார். மூணாவது ஸ்தானத்திலே கிளம்புறதே இல்லை. அதே போல பெருமாள் எங்கு புறப்பட்டார் தெரியுமா? இன்னைக்கு நாம பார்க்கிற மொழி விமானம், பிரணவாகார விமானம். அந்த பிரணவாகார விமானம்ங்கிறது என்றோ திருப்பார்க்கடல்ல தான் தோன்றிச்சு, இன்னைக்கு இல்ல. இது இன்னைக்கு இருக்கிறதுங்கிறது மூன்றாவது ஸ்தானம். முதல் ஸ்தானம் பிரம்மாவினுடைய சத்தியலோகம், ரெண்டாவது ஸ்தானம் அயோத்தி பட்டணம் இக்ஷ்வாக்கு வம்சத்திலே, மூணாவது ஸ்தானம் இன்னிருக்கிற திருவரங்கம்ங்கிற ஸ்தானம். இது எங்கெங்கு தோன்றி எங்கு வந்ததுன்னு பார்ப்போம். திருப்பார்க்கடலிலே ஒரு நீர்க்குமிழிய போல இந்த பெரிய விமானம் தோற்றிச்சு. அந்த திருப்பார்க்கடலிலிருந்து அது அப்படியே கருடன் எழுந்துருளை பண்ணிக்கொண்டு பெரிய திருமையை எடுத்துட்டு இவ்வளவு பெரிய விமானத்தோட கருடன் தான் எழுந்துருளை பண்ணிட்டார். அந்த விமானம் வேற ஆறுமல்ல, சென்னால் குறையாம் இருந்தால் சிங்காசனமா நின்னால் மறுபடியா என் ஆழ்வார் சாதித்தபடிக்கும் நிவாச சையா ஆசன பாதுக அம்சக உபதான வம்ச ஆதவ வாரணாதிபிகி சரீர வேதைகி தவ சேஷதாங்கதைகி சசை தீரிதே ஜனைகி என் ஆளவந்தார் சாதித்தபடிக்கும் ஆதிசேஷனே தான் இந்த விமானம். அவர்தான் ஒரு கொடைய போல பெருமானுக்கு மேல இருக்கிறார். அந்த விமானத்தை பார்த்து பராசர பட்டர் தெரிவிக்கிறார், புலகயதி விமானம் பாவனம் லோச்சனேனா. இந்த விமானம் வெளுப்பார்க்கணுமா கருப்பார்க்கணுமா? ஆதிசேஷன் வரணம் வெளுப்பு, பெருமானுடைய வரணம் கருப்பு. ஆதிசேஷன் தான் விமானம்னா அது வெளுப்பா இருந்திருக்கணும் மூல்யம். அது அபிபடிவலி பாவா சுப்ரம் அந்த சயாலோகோ மரகத சுகுமாரைகி ரங்கபத்தூர் மயூகை சகல ஜதுபாத சாம தீமூத ஜெயித்ரம் புலகயதி விமானம் பாவனம் லோச்சனேனா. இது வெள்ளவெளியன்னுதான் இருந்தது ஆதிசேஷனா. ஆனால் உள்ளுக்குள்ள கிடக்கிற பெரிய பெருமாள் கருப்பர் கருள் சகல ஜலதி பான சாம ஜீமூத ஜெயித்ரம் உலகத்தில் இருக்கிற மொத்த சமுத்திரத்தினுடைய நீரையும் ஒரு மேகம் குடித்து விட்டதென்றால் எத்தனை கருத்திருக்குமோ அதை காட்டிலும் பன்மடங்கு கருப்போடே பெரிய பெருமாள் கிடக்கிறார். கருமடிய கோமலத்தை கண்டுகொண்டு சொல்லுவார்கள். சிந்தாமணிம உத்வாந்த உச்சங்கே அனந்த போகினா இன்னும் பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அது ஒரு கருப்பு நீலமணி. அந்த நீலமணியினுடைய திருமேனியிலிருந்து கருப்பு சாய கருப்பான ஒளி மேல வீசி வீசி அந்த நீல ஒளி ஆதிசேஷனுடைய வெளுப்பை மாத்தி கருநீலமா ஆக்கி கொடுத்தான். அந்த கருப்பு என் கண்ணில் இருக்கும் அழுக்காகிற கருப்பை அஞ்ஞானத்தை போக்கட்டும் என்று பராசரவற்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதனால ஸ்ரீரங்க விமானங்கிறதே ஆதிசேஷன்தான். அந்த ஆதிசேஷனே பெருமானோடே மூலமூர்த்தியோடே திருப்பார்க்கடலில் தோன்றினார். அங்கிருந்து கருடாழ்வார் தான் எழுந்துருளை பண்ணி கொண்டு வருகிறார். பெரிய திருமேனி எடுத்துட்டு கருடன் அந்த விமானத்தை தோல்ல வச்சுன்னு வரார். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு விமானம் வந்து சேரும். அப்போதெல்லாம் மூலமூர்த்தி உண்டு, பெரிய பெருமாள் அந்த இடத்துல உண்டு, பிரணவாகார விமானம் உண்டு. மொத்தம் 9 கலசங்கள் ஸ்ரீரங்க விமானம்னு பார்த்தீங்கன்னா 9 கலசங்கள் வரிசையாக இருக்கும். அந்த 9 கலசங்களுக்கு ஆராதனம் பண்றவாறு தெரியுமா? நவ கிரகங்கள் அத்தனை பயந்து போய் ஒரு கலசத்துக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருக்கும். பெருமானிடத்தேன்னு பார்க்கும்போது நவகிரகங்கள் அத்தனையும் ஒன்றுமில்லாமை தான். இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்பெருமாள் புறப்பாடு கண்டொழி வெளியில வரார். வரும்போதே கீழே நவகிரகங்கள் விழுந்து சேவிச்சா அவளுடைய தோள்களையும் தலையிலையும் கால வச்சுத்தான் நம்பெருமாள் வெளியில புறப்பாடே கண்டொழுவர். அதனாலே நவக பீஷாத்மா வாதப்பவதே பீஷோதேதி சூர்ய பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ் மிருத்திர் தாவதி பஞ்சமயித்தின்னு உபனிஷத்து சொல்றது. யாருடைய பயத்தாலே வாயு ஓடுகிறதோ, சூரியன் உதிக்கிறானோ, சந்திரன் உதிக்கிறானோ, யம தர்மராஜன் வேலை பார்க்கிறானோ, இது இத்தனையும் அந்த பகவான் அல்லவா? ஆனால பெருமாள் அன்னைக்கே பெரிய பெருமாள் மூலமூர்த்தி இந்த விமானத்தோட உதித்தார். திருப்பார்க்கடலேந்து புறப்பட்டு பிரம்மாவுடைய சத்தியலோகத்தில் போயிருக்கார். வெகு நாட்கள் இருந்தார். அப்போது அயோத்தி பட்டணத்தை இக்ஷ்வாக்கு ஆண்டு கொண்டு வந்தான். இந்த இக்ஷ்வாக்கு ஆறுன்னு பார்த்தால் பிரம்மா பிரம்மாவுடைய வம்சத்தில் வந்தவன் தான் இக்ஷ்வாக்கு. விவஸ்வான் அப்படின்னு சூரிய பகவானுக்கு பேர். விவஸ்வானுடைய பிள்ளை மனு, மனுவனுடைய பிள்ளை இக்ஷ்வாக்கு. இக்ஷ்வாக்கு வம்சத்துல பல ராஜாக்கள் இருந்தார்கள். அதுல மூத்தவன் தான் இக்ஷ்வாக்கு. இக்ஷ்வாக்கு அப்பப்ப பிரம்மாவுடைய சத்தியலோகத்துக்கு போய் அவரை சேவிச்சுட்டு வருவனாம். அப்படி ஒரு தடவை போயிருக்கிறச்சே, இந்த பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இங்க சேவை சாதிக்கிறாரே, இவர் இங்கிருப்பதை காட்டிலும் நம் ஊரில் இருக்கலாமே, அயோத்தி பட்டணத்துக்கு வந்து இருக்கலாமேன்னு பிரார்த்திக்கிறான். பிரம்மாவும் உள்ள முகந்து சரி எடுத்து கொண்டு போ, அவரை எழுந்துருளை பண்ணி கொண்டு போன்னு அனுப்பிச்சு வச்சுட்டார். அன்னைக்கே பெருமாள் சத்தியலோகத்திலிருந்து புறப்பட்டு கீழே வந்தார். அயோத்தி பட்டணத்தில் சரயூ நதிக்கரையிலே எழுந்துருளை செய்யப்பட்டார். ஒரு நாளா ரெண்டு நாளா? 35 ராஜாக்கள் ஆண்டார்கள். இக்ஷ்வாகுவுக்கு பிற்பாடு எத்தனை மகாராஜாக்கள் சக்கரவர்த்திகளோ எல்லாருமே ஆண்டிருக்கான். சில பேர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அம்பரீஷன் ஒரு சக்கரவர்த்தி, அம்பரீஷ சரித்திரம் நமக்கு தெரியும். கட்வாங்கன் ஒருத்தன், அதீதமான மேதாவிலாசம் படைத்தவன். அதே பெருமானுக்கே காகுத்ஸ்தன் ஒரு பேர் இருக்கு, ராமனுக்கு ககுத்ஸ்த அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ககுத்ஸ்த வம்சத்துல பிறந்ததுனாலதான் ராமனுக்கு காகுத்தன் என்கிற பேர் ஏற்பட்டது. மான்தாதா, திலீபன், அம்சுமான், சகரன், பகீரதன், எத்தனை பெரிய ராஜாக்கள். அவள் இடத்துலதான் அஜமகாராஜா பிறந்தார். அஜனுக்கு தசரதன் தோன்றினான், தசரதனுக்கு ராமன் தோன்றினான். சுமார் 35 ராஜாக்கள், 1000, 10000, 20000, 40000, 60000 என்று இத்தனை ஆண்டுகளாலே அந்த பெரிய பெருமாளை பூஜிச்சுட்டே வந்துருக்கா. அப்ப அவருக்கு பெரிய பெருமாள்னு பேர் அல்ல, நாராயணன் என்னும் ஜெகநாதன் என்னும் திருநாமம். அவர் தோன்றச்சே அவருக்கு திருநாமம் நாராயணன்னு திருநாமம், ஜெகநாத பெருமாள்னு திருநாமம். உள்ளுக்குள்ள இருக்கார் சூரிய குலத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும், அவர்தான் குலதெய்வம். எல்லாரும் வந்து வந்து அவரை சேவிச்சிருக்கா. இப்படியே காலம் போயிட்டு இருந்தது. ராமன் காட்டுக்கு ஏகினான்னு தெரியும். மெல்லன மேல் முந்துயின்னா இன்னி போய் வியன்கால மரத்தின் நீழல், கல்லண மேல் கண்டு இலக்கச்சனையோ காவுத்தா கரியரோவே. குலசேகர பிரார்த்திக்கிறார், நேத்தி வரைக்கும் பட்டு மெத்தையில படுத்து தூங்கிட்டு இன்னைக்கு எப்படி உன்னுடைய திருவடிகளிலே ஒரு பரல் கல் குத்த குருதி சோர நீ புறப்பட்டு காட்டுக்கு போனாய், நேரடையும் பிளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ ஆழ்வார் கேட்டார். அப்படி ராமன் தெற்கு நோக்கி வந்தான், இலங்கைக்கு சென்றான், சீதையை மீட்டான், ராவணனை முடித்து சீதையை மீட்டான். திரும்ப புஷ்பகுமானத்தில் ஏறி விபீஷணனையும் அழைத்துக் கொண்டு அயோத்தி பட்டணத்துக்கு போய் பெரிய லங்கா சாம்ராஜ்யத்தை முடிச்சுட்டு அயோத்தியா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமே நடந்தது. அரியணை அனுமன் தாங்க என்று கம்பர் சொன்னபடிக்கும் ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நிவேசயத்து அபிஷிஞ்சன் நரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா. 10-8 பேர் எல்லா திசைகளிலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிகி அத காஷ்யபா காத்யாயனஹா சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. 8 ரிஷிகள் 8 திக்குகளிலிருந்து நன்னீர் கொண்டு வந்து பெருமானுக்கு மௌலி புனைந்து கிரீட்டத்தை சூட்டி பட்டாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் விடை கொடுத்து அனுப்புகிறான் ராமன். குரம்பு கூட்டத்துக்கு அதிபதியான சுக்ரீவனுக்கு விடை கொடுத்தான், வந்திருந்த கரடிகளுக்கு நாம் விடை கொடுத்தான், பற்பல ராஜாக்களுக்கு விடை கொடுத்தான், தேவதைகளுக்கு விடை கொடுத்தான், ராட்சசர் தலைவனான வீடனன் மட்டும் காத்திருக்கிறான். அவன் இப்ப புஷ்பகுமானத்துல திரும்பி போனோம். ஏன்னா ராமன் புஷ்பகுமானத்தோட வந்தாரோ இல்லையோ, அத்தோட விபீஷணன் திரும்பி போக வேண்டும். செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லான்னு அழ்வாரே சாதிக்கிறார். விபீஷணன்னாலே ராமனுக்கு அதீதமான பிரீதி. அதனாலே இவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்? ஹனுமானுக்கு பரிசு கொடுத்துட்டு போனா போகலே இருக்க போறேன்னு சொல்லிட்டார். விபீஷணனுக்கு பரிசு கொடுத்துட்டா வாழ்ந்து போகணும் இருப்பனும் ஏதுன்னு அந்த இடத்துல ராமனுக்கு தெரியவில்லை. பெருமாள் யோசிக்கிறார், இவருக்கு என்ன கொடுக்கலாம்னா, சரி இருக்கிறதுலேயே உயர்ந்த பரிசத்தான் இவருக்கு கொடுக்க வேண்டும். பரதனிடத்திலே சொன்னான், இலக்குவனிடத்திலே சொல்லி தன்னுடைய திருவாராதன தெய்வமான பெரிய பெருமாளையே எழுந்துள்ள பண்ணி கொண்டு வரச் சொன்னான். அந்த விமானத்தோட தூக்கி வந்துட்டு பெரிய ராட்சசன் இல்லையோ, அவனுக்கு தூக்கிறதுக்கு ஒன்னும் கவலை இல்லையே. இப்போ அந்த பிரணவாகார விமானத்தோட நாராயணன் ஜெகநாதனை கொடுக்கிறான். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகுல தெய்வதம், இக்ஷ்வாகுலத்துக்கு தெய்வதமான இந்த பெருமான இனி விபீஷணா நீ ஆராதித்துக் கொள், இவன் தான் ஜெகநாத பெருமான். ஏற்கனவே நானே இவனை உபாசனம் பண்ணிருக்கேன். சகவத்யா விசாலாட்சா நாராயண உபாகமத்துன்னு ஸ்லோகம். நாராயணன்னே வால்மீகி பகவான் சொல்றார், ஜெகநாதன்னே சொல்றார். விபீஷணனுக்கு கொடுத்துட்டா பகவானந்த விபீஷணனுக்கு உன் தெய்வத்தை என்னிடத்தில் கொடுப்பா என்று ராமானா எதிர்பார்க்கவில்லை. அவனிடத்துல எத்தனை அன்பு இருந்திருந்ததுனால் திருவாராதன பெருமாளை தூக்கி கொடுப்பார். 100,000 கொடுத்துடலாம், 10,00,000 கொடுத்துடலாம், 1,00,000 கொடுத்துடலாம். இப்ப நாம பெருமாள் வச்சிருக்கோம், இத்தபடி அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். யாரோத்த உயர்ந்த உதவி பண்ணாருங்கிறதுக்காக கொடுத்துருவா? அப்ப சுலபத்தில் கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு விபீஷணன் ராமனுடைய திருவுள்ளத்துக்கு நெருங்கினவன். அவன் விபீஷணன ஒரு நாள் ராட்சசனா சொன்னதே இல்லை. விபீஷணஸ்து தர்மாத்மான் அது ராட்சச சேஷ்டிதா, விபீஷணனே தார்மிகன், அவன் ராட்சச சேஷ்டிதம் இல்லாதவன். ஆனாலே திருவாராதன பெருமாளை கொடுத்துட்டார், என்ன பண்ண வேணும்னு விபீஷணன் கேட்கிறான். எங்களுக்கு பிரம்மா கொடுத்தார், அப்ப பங்குனி உற்சவம் தான் பிரம்மா முக்கியமா நடத்தின உற்சவம், ஆதி பிரம்மோற்சவம் பேர். இன்னைக்கும் பங்குனி உத்தர பத்திரிகை பாருங்க, இந்த ஜெகதேசத்திலே அது நாளின் விளவின் ஒளியோவா திருவரங்கம்னு சொல்ல வேண்டும். 4 மாசம் வைசிய உற்சவம் தான், மார்கழி மாசம் பெரிய திருநாள் உற்சவம், அர்ஜுனோற்சவம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் தை உற்சவம், பங்குனி உற்சவம், சித்திர உற்சவம், வைகாசி உற்சவம், எல்லா உற்சவங்களும் வரிசையா நடக்கிறது இல்லையோ, 3 உற்சவங்கள் கொடியேற்றி உற்சவம். ஒரு உற்சவத்துக்கு மட்டும் திருப்பள்ளியோடம் திருத்தெப்பத் திருநாள் அந்த உற்சவத்துக்கு, மாசி உற்சவத்துக்கு மட்டும் பேர். ஆஹா, மாசி உற்சவம் தை உற்சவம், பங்குனி உற்சவம், சித்திர உற்சவம், இப்படி நாலு மாசங்கள்ல நாலு உற்சவம். அதுக்கு நடுவில் மார்கழி மாசத்துல வேற பெரிய திருநாள் திரு அத்தியனோற்சவம். இது ரொம்ப முக்கியமான உற்சவம் பங்குனி உத்தர உற்சவம். ஏன்னா அதைத்தான் பிரம்மா பண்ணிட்டு இருந்தாராம் சத்தியலோகத்துல ராமனிடத்துல. அதாவது இக்ஷ்வாகுன்ட்ட கொடுக்கறச்சேவே பிரம்மா சொல்லி கொடுத்தது, பங்குனி உற்சவத்தை ஒழுங்கா நடத்தினுவா அப்படின்னு சொல்லித்தான் கொடுத்தார். அந்த ராஜாக்களே விடாமல் பங்குனி மாசம் உற்சவம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப ராமர் பார்த்து கொடுக்கறச்சே இந்த பெருமாளுக்கு உற்சவங்களை நிறைவேற்றிடுவா, குறைவர நடத்து, அதுவும் பங்குனி உற்சவத்தை விட்டுடாதே அப்படின்னு சொல்லி பெருமாள் கொடுக்கிறார். விபீஷணன் வாங்கினுட்டான். லப்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயா விபீஷணா, தனக்கு குலதனமான பெருமாளை பெற்று இலங்கையை நோக்கி விபீஷணன் புறப்பட்டான். ஆகாச மார்க்கத்துல புப்பகுமானத்துல போயிட்டுருக்கான். அதிவேகமா அங்க போய் சேர்ந்திருக்கணும். ஏனோ மெதுவா போனான். போனவனுக்கு நாள் ஆயிண்டே போறது. பங்குனி உத்தரம் உற்சவம் வந்துடும் போல் இருக்கு. உத்தர உற்சவங்கிறது ஒன்பதாவது திருநாள் முடிய வேண்டும். அதுக்கு சரியா ஒன்பது நாள் முன்னாடிதான் இவன் திருவரங்கத்தை தாண்டி கொண்டிருக்கிறான். அப்ப கீழே பார்த்தால் உபய காவேரி, உபய காவேரி மத்தியத்திலே சேஷ பீடத்திலே புலினத்திலே உயர்ந்த இடம் திருவரங்கம் திவதேசம் இருந்தது. அந்த தேசம் இருந்ததே தவிர அங்கு பெருமாள் இல்லை, ஆறும் இல்லை, விமானமும் இல்லை. ஆகாயத்திலேந்து பெருமாள் கீழே பார்க்கிறார். இந்த இடம் ரொம்ப நன்னா இருக்கே. வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் நீ தனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்ன மிண்டர்பாயின் தின்னும் சோற்ற விளக்கி நாய்க்கெடுமீனேனு தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய கோஷம். அதனால இது சோழ வாய்ப்பு நன்னா இருக்கு. நாம விபீஷண நடத்துல சொல்லி இங்கேயே தங்கிட முடியுமான்னு பார்ப்போம். பெரிய பெருமாள் முடிவு பண்ணார். அவர் தான் பெரிய பெருமாள். ஆனா பேரு நாராயணன் ஜெகநாதன் அவர் திருநாமம். அவர் சரிக்குள் இறங்குவோம் தான். எப்படி சொல்றது, அவர் அர்ச்சாவதாரத்தை மாற்றி பேசவே மாட்டார். பெருமாள் ஆரோடையும் பேசுறவர் அல்ல. ராமர் பேசுவார், கண்ணன் பேசுவார், இதுவர பெரிய பெருமாள் பேசுவாரா? ஆனாலும் விபீஷனுடைய உள்ளத்திலே புகுந்து ஓ பங்குனி உற்சவத்துக்கு நாளாயெடுத்து நாம லங்கைக்கு போய் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த இடம் நன்னா இருக்கு, இறங்கி உற்சவத்தை நடத்திட்டு லங்கைக்கு போவோம் அப்படின்னு விபீஷணன் முடிவு பண்ணி கொண்டு விமானத்தை கீழே இறக்கினான். சேஷபீடம் காத்திருந்தபடியால் இந்த பெரிய பெருமாள் போய் கச்சிதமாக சேஷபீடத்திலே பொருந்தினார். புகுந்தான் பேரேரன்னு என் நெஞ்சனைய புகுந்தான். துக்கதேசங்களிலேயோ ஆழ்வார்கள் திருவுள்ளத்துக்கோ பகவான் சென்று சேர்ந்துவிட்டால் அங்கிருந்து அப்புறவர் அசையர்கே இல்லை. எத்தத்தை விட்டுடுவர்னார், தனிக்கடலே தனிச்சுடலே தனிவுலகே என்னென்னக்கிடமா இருக்க என்ன உனக்குறி தாக்கினையே. ஸ்ரீ வைகுண்டமா இருந்தாலும் விட்டுடுவர், திருப்பார்கடலா இருந்தாலும் விட்டுடுவர், உயர்ந்ததான சூரிய மண்டலமாகவே இருந்தாலும் விடுகிறான். மண்டலாத் பானோகோ க்ஷீராப்தேகே, மண்டலாத் பானோகோ. திருப்பார்கடல்ல பெருமாளை காணுமா? இங்க போயிருக்கார். ஸ்ரீ வைகுண்டத்துல பெருமாளை காணும். எங்கு போயிருக்கார்? சூரிய மண்டலத்தில் பெருமாளை காணும். எங்கு போயிருப்பார்? எல்லாரும் ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு வந்துட்டார்கள். இங்கெல்லாம் அனுமே இல்லே. அதனால திவ்யதேசம் ஆழ்வார் திருவுள்ளமும் தான் பகவானுக்கு முக்கியமா இருக்கிறபடியால் இந்த திவ்யதேசத்தை தேர்ந்தெடுத்து வந்துட்டார். இப்ப இது மூணாவது ஸ்தானம் பார்த்தோம். முதல் ஸ்தானம் பிரம்மாவுடைய சத்தியலோகம், இரண்டாவது ஸ்தானம் அயோத்தி பட்டணம், மூன்றாவது ஸ்தானம் தான் திருவரங்கம். இனி பேரமாட்டார். அவர் முதல் ஸ்தானத்திலேருந்து புறப்படுவார், இரண்டாவது ஸ்தானத்திலேருந்து புறப்படுவார், ஆனா மூணாவது ஸ்தானத்திலேருந்து அசேர் தில்லியோ அது தெரியாது விபீஷணனுக்கு. ஆகையாலே தான் சரி இங்க இருப்போம். உற்சவமும் முடிஞ்சு போச்சு. உற்சவம் முடிந்து தொடங்க வேண்டும். திரும்ப புறப்படணும் இல்லையோ. புறப்படுறதுக்காக பெருமாள் அசைக்க பாக்கிறச்சே. ஒரு பக்கம் இவர் அசையல, இன்னொரு பக்கம் யாரோ விபீஷனுடைய திருவடிகளை பற்றுகிறார்கள். யாருன்னு திரும்பி பார்த்தால் இக்ஷ்வாகு குலத்தவர்களுடைய பிரதிநிதியாக சோழ தேசத்து மன்னர்கள். அந்த ஊர் சோழ தேசம் இல்லையோ. திருவரங்கம், தஞ்சாவூர் எல்லாமே சோழ தேசம். அதுல மூத்த ராஜா தர்மவர்மான்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் தான் விபீஷனுடைய காலை பற்றி, ஏ விபீஷணா உன்னிடத்துல நான் பிரார்த்திக்கிட்டமா, ஏற்கனவே இந்த பெருமாளை அயோத்தியிலே நான் சேவித்துள்ளேன், இப்போது இங்கு சேவிக்கிறேன், இவர் இங்கிருக்கட்டுமே, இங்கிருந்து கொண்டு ஜெகத்தை உஜ்ஜீவனம் அடையும் படிக்கு அனைவருக்கும் அனுகிரகம் பண்ணட்டுமே என்று தர்மவர்மா பிரார்த்திக்கிறான். அவ்வளவு சுலபத்தில் விபீஷணனுக்கு இடம் கொடுக்கலே. அதெப்படி பெருமாள் நமக்கு கொடுத்தவராச்சே, இங்கேருந்து நாம் போட முடியுமா? பெருமாள் ராமச்சந்திரனே திருவாராதனம் பண்ணின மூர்த்தி. அப்ப உள்ளுக்குள்ள பெரிய பெருமாள் இருக்கார். அந்த பெரிய பெருமாளுக்கு பெருமாள்ங்கிற ராமன் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். பெரிய பெருமாளும் பெருமாளும் பார்த்தால் பெரிய பெருமாள் தான் அர்ச்சியர், பூஜிக்கப்படுபவர், பூஜ்யர். அவர் ஆர் பூஜிக்கிறார்கள்? அர்ச்சகனான ராமன். ராமன் தான் அர்ச்சகனாக இருந்து பூஜிக்கிறான். அதனாலதான் இந்த குலத்துல ராமன் அவதரிச்சது. யோசித்து பாருங்க, ஏன் ராமன் தசரதனுக்கு பிள்ளையா பறக்கணும்? மனுஷனா பிறந்தா போடும் இல்லையோ. ராவணன் என்னான்னு வரம் கேட்டு வச்சிருக்கான், யாராலும் எனக்கு மரணம் கூடாது, ரெண்டு பேரும் விட்டுட்டான், நரத்தையும் வானரத்தையும். அதனாலதான் வானரத்தை ஒத்தாசையா வச்சிருந்தார். நரனா தான் பிறந்துட்டார். நரனா எங்க வேணா பிறந்துருக்கலாம், என் தசரதனுக்கு பிள்ளையா தான் பறக்கணுமா? இல்ல, இங்கதான் பிறக்க வேண்டியது என்ன காரணம்னு கேட்டால் தேவை இருக்கு. பெருமாளுக்கு, பெரிய பெருமாள் அந்த குலத்தில் தானே இருக்கார், அவர் வேற எங்க இல்லையே. நாராயணன் ஜெகநாதன் பெருமாள் இருக்கிறது அயோத்தியில தான். பல ராஜாக்கள் அவருக்கு ஆராதனம் பண்ணிண்டே வரா, ஆனா பெருமானுடைய பெருமைக்கு தக்கா போலே திருவாராதனம் பண்ண இயலவில்லை. எப்பேற்பட்ட மடாதிபதி பண்ணட்டும், பண்ணி முடிச்சிட முடியுமா? யாரா இருந்தாலும் கடைசியில் இந்த ஸ்லோகம் தான், உபசாராவதேசே எனக்கு தானஹரஹன்மையா அபசாராணிமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா பிரம்மா பண்ணாலும் இவ்வளவுதான், இந்திரன் பண்ணாலும் இவ்வளவுதான். அவர் பெருமைக்கு தக்கா போலே ஒத்தருமே திருவாராதனம் பண்ணிட போறது இல்லை. இது பெருமாளுக்கு ரொம்ப நாளா போறே, நம்ம பெருமைக்கு தகுந்தா போல நாம படிக்கணும் தான். அவரே பிறந்தான் உண்டு, இல்லைன்னா வேற யாரும் பண்ண முடியும். அவருக்கு பண்ணிக்கணும்னா அவரே தான் பிறக்கணும். இப்ப நம்ம தலிகை பண்றோம், தலி பண்ணா கல்யாணம் ஆகி முதல் 2 வருஷம் வரைக்கும் ஏதாவது சொன்னா மாத்திக்கிட்டு ஒழுங்கா பண்ணி கொடுப்பா, அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆயிரத்தி கழிச்சு கோசா சரி சொல்லிட்டு இருப்போம்னு விட்டுடுவா. 10 வருஷம் கழிச்சு சொன்னா நீங்களே பிறந்து பண்ணிக்க வேண்டியதான். அதே போலத்தான் இப்போ பெருமாளுக்கு என்ன நடந்து போச்சுன்னா, ஓ இந்த பெரிய பெருமாளுக்கு நிகரா திருவாராதனம் பண்றதுக்கு ஆள் இல்லை, அப்ப அவனே பிறந்தால் தான் உண்டு. அதனாலதான் பெருமாளே தான் ராமச்சந்திரனாக திருவாரம் பண்ணுகிறான். அந்த பெரிய பெருமாள் ராமனாக பிறந்தபடியால் பெருமாள் பெரியவ மட்டும் எடுத்துடுங்க, அவரோ பெரிய பெருமாள். அந்த ராமனுக்கும் அவருக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டாமா? அர்ச்சகனுக்கும் அர்ச்சனுக்கும், பூஜிப்பவனுக்கும் பூஜிக்கப்படுபவனுக்கும் வேறுபாடு தெரியணும் இல்லையோ? அதனாலதான் அவர் பெரிய பெருமாள், பூஜிக்கப்படுபவர், பூஜிக்கும் இராமன் பெருமாள். அதனால பெருமாளான ராமன் பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சார், இப்ப பெரிய பெருமாளுக்கு திருப்தி. இதுதான் சரி, ஏன்னா நமக்கேற்ற பெருமையோட நாமே திருவாராதனம் மன்னிக்க வேண்டியதான் பெருமாள் விடாமல் செய்து கொண்டு வருகிறார். அதனால பெரிய பெருமாளும் பெருமாளும் பார்க்கணும்னால் அயோத்தி பட்டணத்தில் இருந்த மூலமூர்த்தியும் அவருக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருந்த அர்ச்சகனான ராமனும் அப்படின்னு வச்சுக்கணும். பெரிய பெருமாளும் பெருமாளும் பார்த்தா, பெரிய பெருமாளும் நம்பெருமாளும் பார்த்தா, இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மூலமூர்த்தியும் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற உற்சவமூர்த்தியும் அப்படின்னா பெரிய பெருமாளும் நம்பெருமாளும் வந்துடும். அந்த ரெண்டும் தலைப்பில்ல, பெருமாளும் நம்பெருமாளும் தான் நம்ம தலைப்பு. அது ரெண்டு சேர்ந்திருக்குங்கிறதுக்காக சேர்த்து விண்ணப்பம் பண்ணினேன். அதனால ஏற்கனவே ராமச்சந்திரனே திருவாராதனம் அணிந்தார், இப்போது ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் வந்து சேர்ந்துட்டார், நகரமாட்டேங்கிறார். பெருமான் இடத்துல பிரார்த்திக்கிறான் விபீஷணன், ரொம்ப ராமன் நமக்கு கொடுத்தார், நீர்தான் திருவுள்ளத்திலே முடிவு சொல்ல வேண்டும், தர்மவர்மா இங்கிருக்கணும்னு சொல்லுகிறான், நீரோ நகரம் இருக்கிறீர், நான் என்ன செய்யன்னு பிரார்த்திக்கிறான் விபீஷணா, எனக்கும் இங்கிருப்பதிலே மனம் செல்லுகிறது, ஆனால் இங்கேயே நான் இருக்கிறேன், நீ போய் உன்னுடைய லங்கையிலே வாழ்ந்து ஜனங்களை ரட்சித்து வா. விபீஷணனுக்கு விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல, நாம இருந்தா நீ எங்கூட தானே நியாயமா வரணும்னு ஆரம்பிச்சிருப்போம். அவர் சொல்லுவாரா, அது நம்முடைய இயல்பு, அகங்காரமும் சுவாதந்திரமும் காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களும் இத்தனையும் தலைவிரித்தாடக்கூடிய இடமுள்ளது இருள் பெருமான் ஆலம், ஆகையாலே தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருந்தோம்னு நாம அந்த மாதிரிதான் கேட்டுப்போம். அவன் கேட்கல, அவன் கேட்காமல் பகவன் உன்னுடைய அனுமதி என்னவோ அது, உன் சித்தம் என்னவோ அதன்படி நடக்கிறோம். அப்ப பெரிய பெருமாள் சொல்றார், நீ போ உன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டுவா, உனக்காக ஒன்னு செய்கிறேன், சாதாரணமா செய்ய மாட்டேன், உனக்காக தெற்கு நோக்கி சயனிக்கிறோம், மற்ற எல்லா இடத்திலையும் கிழக்கு நோக்குவோம் வடக்கு நோக்குவோம், ஆனா உமக்காக நாம் தெற்கு நோக்கி சயனிப்போம் என்று இன்னைக்கும் தென்திசை இளங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவண தீருமா கண்டு உடல குருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு தொண்டடிப்படியாழ்வார் பாஷர். இனி திற திவலமோத எரியும் தன் பரவமீதே தனிகடன் தரசு செய்யும் தாமரை கண்ணனின்பான் கனியரும் தனய செவ்வாய் கண்ணனை கண்டகங்கள் பனியரும்பு உதிருமாலோ என் செய்கேன். இந்த பெருமாளை சேவிக்கும் போது கண்கள் இருந்து தாரதாரையா ஜலம் பெறுகிறது, எப்படி நான் உறுதியா இருந்து சேவிக்க போறேங்கிறது தெரியலையே, உலகத்தீரே நீங்க தான் எங்களுக்கு மருந்து சொல்ல வேண்டும். அவன் கிடக்கிற அழக கயனி பார்த்தோம்னாலே பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூயதாமரை கண்களும் துவரிகள் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே அடியவர்களால சேவித்து விட்டு வெளியில வந்துட முடியாது. அப்படி அத்தற்புதமான திருக்கோலத்தோட பெருமாள் கிடக்கிறார். ஆகையால் விட்டுட்டு போறதுக்கோ விபீஷணனுக்கு மனசில்லே, கவலைப்படாதே போ, உன்னை நான் கடாட்சித்துக் கொண்டே இங்கு கிடக்கிறேன். அதனாலதான் தென்திசை இளங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை திக் தட்சிணாவி பரிபத்ரிவ புண்ணியலப்யாது சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத். வேதாந்த தேசியம் தன்னுடைய கோதாஸ்துதியில தெரிவிக்கிறார், எல்லாரும் சொல்லுவார்கள் விபீஷணன் நோக்கி தெற்கு நோக்கி சேமிச்சிருக்கார் பெரிய பெருமாள். ஆனா எனக்கு தோன்றது சிவலுகுத்தூர் ஆண்டாளை நோக்கித்தான் தெற்கே கிடக்கிறான் பெருமான். விபீஷணன் இருக்கட்டும், ஆனா தன்னுடைய பூமி பிராட்டியான ஆண்டாளை கைப்பற்றி அவளிடத்திலிருந்து அரங்கநாதன் பாசரங்களை பெற்றுக்கொண்டு அவளையே கடாட்சித்துக் கொண்டு தெற்கு நோக்கி கிடக்கிறான். அதனாலே தெற்கு நோக்கி நம்மளை பார்த்துட்டு இருக்கார், விபீஷணனையும் பார்த்துட்டு இருக்கார், வடக்க பின்புறத்தை காட்டுட்டார், வடதேசங்கிறது முரட்டு சம்ஸ்கிருதம் இருக்கிற தேசம் இல்லையோ, தென்தேசங்கிறது ரொம்ப மிருதுவான தமிழ் பாஷை நடையாடுகிற தேசம் இல்லையோ, வடக்கே தேசங்கிறது பெரிய பெரிய வேத விற்பன்னர்கள்லாம் இருக்கிற தேசம், ஆனா தெற்கு தேசங்கிறது ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களிலே கரைந்திருக்கக்கூடியவர்களுடைய திவ்ய தேசம். அதனாலதான் பெருமாள் ஏன் எப்படி சயனிச்சு விட்டாருன்னா, பெரியவாசாங்க வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார், அவருக்கு முன்னழக காட்டிலும் பின்னழகு அதிகம். முன்னழகு பெரிய பெருமாளுக்கு குறவு, பின்னழகு இன்னும் அதிகம். குறவுனா குறவு இல்லை, அதான் அதிகம், ஆனா அதை விட அதிகம் பின்னழகு. அப்ப அத்தனை அழகு எதுக்கு பின்னாடி வணக்க காட்டின் இருக்காருன்னா, பெருமாள் ஆறாரையோ எப்படியோ திருத்தறதுக்காக பாக்கிறார், தம் வழிக்கு கொண்டதுக்கு பார்ப்பார். ஒத்துணை எந்த வழியிலையும் திருந்தலன்னு வச்சுங்க, சாஸ்திரம் கொடுத்து பார்ப்பார், சரீரம் கொடுத்து பார்ப்பார், ஞானம் கொடுத்து பார்ப்பார், ஆழ்வார்கள் அனுப்பிச்சு பார்ப்பார், ஆச்சாரியர்கள் அனுப்பிச்சு பார்ப்பார், எந்த விதத்திலுமே இந்த சம்சாரி திருந்தலன்னு வச்சுங்கோ, கடைசியில தன் அழகுங்கிற அஸ்திரம் வச்சிருக்கார். அந்த அழகுக்கு மயங்காதவன் யாரும் இருக்க முடியாது. சுஷேண கனகாங்கத்தின்னு சாஸ்திரம் அத்தியாயத்தில் வருது இல்லையோ, சுஷேணா நிறைந்த சைன்யம் படைத்தவர். உடனே பராசரவற்று வியாக்கியானத்தில் சொல்றார், திருமேனி அங்கங்களாகிற சைன்யம் படைத்தவர். தனியா ஒன்னும் ஆபரணம் இல்லையே, ஆயுதம் இல்லையே, சைன்யம் இல்லையே, அவருடைய திருக்கண்கள்ல இருந்து திருவடி வரைக்கும் ஒன்னொன்னு ஒரு சைன்யம். அதாவது அதுக்கு தோற்காதவன் கிடையாதுங்கிற அபிப்பிராயத்திலே பீஷ்மாச்சாரியர் சொல்றாராம். அப்ப பெருமான் தன்னையே சைன்யமாக கொண்டு தோற்கடிக்கிறார். இப்படி வச்சுங்களேன், ரொம்ப மோசமான பக்தியா இருக்குன்னு வச்சுங்க, முரட்டுத்தனமா இருக்கான்னா நிறைய அழக காட்டித்தான் தோற்கடிக்கணும். இல்ல, ஏற்கனவே ஓரளவுக்கு பக்தி இருக்குன்னா சுமார் அழக காட்டினாலே தோற்றுருவாள் இல்லையோ. இப்ப தெற்கு பக்கத்திலே முன்னழக காட்டுகிறான், வடக்கு பக்கத்துக்கு பின்னழக காட்டுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் ஆழ்வார்களுடைய பாசரங்கள்ல உருகியிருக்காளோ, தென்திசையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏற்கனவே உருகினவா சுமார் அழக காட்டினா திரிஞ்சிருவா. ஆனா அது முரட்டு சம்ஸ்கிருதம் வந்து வடநாட்டில் இப்போ அதுக்கு பின்னழக காட்டினா தான் அவ திரிஞ்சுவா. அதுக்காகத்தான் பின்புற தென்திசை இளங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணன் தீலுமா கண்டு விபீஷணனுக்காகவே தென்திசை இளங்க நோக்கி இருக்கிறான். இந்த விபதேசத்துக்கு மேல வீடுன்னு பேர். நாலு விபதேசங்கள் முக்கியம். உலகமேத்தும் தென்னானாய், வடவானாய், குடபாலானாய், குடபால வகையானாய், என்னானாய், என்னானாய், என்னவல்லால் என்னடிவேன் ஏழையேனேன்னு திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். வடக்கே யானை திருவேங்கடமுடையான், தெற்கே யானை திருமாலடுஞ்சோலமலை அழகன், கிழக்கே யானை திருக்கண்ணபுரம் சவரி பெருமாள், மேற்கே யானை திருவரங்கநாதர். தமிழகத்தினுடைய நாலு எல்லையில நாலு யானை பெருமாள் சேனிச்சிருக்கார். எதுக்கு இப்படி சேனிச்சிருக்காருனா, இந்த சம்சாரி ஜீவாத்மா எங்கேயும் ஓடிடப்படக்கூடாது இல்லையோ, அதனால நாலு எல்லையில நின்றுட்டா. நீ வணக்க ஓட பார்த்தா திருவண்ணாமலையான் தடுத்துருவர், நீ தெற்க ஓட பார்த்தா அழகர் தடுத்துருவர், கிழக்க ஓட பார்த்தா சமுத்திரம்னா சவரி பெருமாள் தடுத்துருவர், மேற்க ஓட பார்த்தா திருவரங்கநாதன் தடுத்துருவர். அதனால விபீஷணனுக்கும் மேல வீட்டுக்கும் சம்பந்தம், விபீஷணனுக்கும் கீழ வீட்டுக்கும் சம்பந்தம். திருக்கணபுரத்துக்கும் விபீஷணனுக்கு சம்பந்தம் உண்டு, ஸ்ரீரங்கத்துக்கும் விபீஷணனுக்கு சம்பந்தம் உண்டு. அப்ப விபீஷணன் நோக்கித்தான் பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். இதை நேரே பெரியாழ்வாரே ஒரு பாசரத்திலே தெரிவிக்கிறார். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சித உரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்மை செய்தார் என்பர் போலும் மண்புடைய விபீடனத்தாய் மலர்கண் வைத்த இளங்க நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் என்னோட திருவரங்கநாதன் விபீஷணனுக்காகத்தான் தன் திசை இளங்க நோக்கி இருக்கிறான். பெரியாழ்வார் சொல்றார், ஒரு முக்கியமான உரையாடல் பெரிய பிராட்டியாருக்கும் பெரிய பெருமாளுக்கும் உரையாடல் நடக்கிறது. அது அப்படியே பெரியாழ்வார் இந்த பிரபந்தத்தில் சொல்லிருக்காரு. இப்போ தன் அடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சித உரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார். பெரிய விராட்டியார் பெரிய பெருமானிடத்துல பேசலாம். என்ன சொல்லுகிறாள்? விபீஷணன் விபீஷணன் தெற்கு நோக்கியே சயனித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா? இந்த விபீஷணன் என்கிட்ட எவ்வளவு அவசாரப்பட்டிருக்கான் தெரியுமான்? அவள் பெருமாள் கேட்டார், என்னது விபீஷணன் உன்னிடத்தில் அவசாரப்பட்டிருந்தா? இது எப்போது நடந்தது? உமக்கு அவனுக்கு என்னன்னா, நான் தானே சீதையாக பிறந்தோம், நீர்தானே ராமநாதன் திருவதாரம் பண்ணியிருக்கிறீர், அப்ப நடந்த சரித்திரம் சொல்றேன். நான் ஒத்தருடைய வீட்டுக்கோ நாட்டுக்கோ வருவேனான்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கா, இந்திரன் என்ன குறித்து தவம் இயற்றுகிறான், பிரம்மா இயற்றுகிறார், ரத்திர்மதி சரஸ்வதி திருதி சமர்த்தி சுத்தி ஸ்ரீயா சிச்சிலிஷேத்தவ பூலதா சுதாசகி என்னும் லோகத்தில் இருக்கிற செல்வமோ அதே போல தைரியமோ அல்லது நமக்கு எடுத்த காரியம் சித்தி அடையிறதோ அன்போ பேச்சு சாமர்த்தியமோ பக்தியோ எதுவா இருந்தாலும் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய அனுகிரகத்தாலே. அப்படி ஒத்தரும் காத்துருக்கிறச்சே, நானா லங்கைக்கு போனேன், இருந்தேன் பத்து மாசம் அந்த இடத்துல இருந்தேன். சுந்தரி ரகுநாதஸ்வரஸ்திரீ துக்கசாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாச. பத்து மாசம் அந்த லங்கையிலே இருந்தேன். அப்ப இந்த விபீஷணன் என்ன தெரியுமா சொன்னான்? இப்போ ராவணன் இடத்துல பேசினான், சீத வந்த நாள்ல இருந்து கொள்ளிக்கட்டையா விடுறது, நரி ஊழ இடறது, ரத்த ஆறு ஓடுறது, அபசகுணங்கள் அத்தனையும் தெரியறது, ராவணா கொண்டு போய் முதல்ல இந்த சீதை அந்த தள்ளு அப்படின்னு விபீஷணன் ராவணனை பார்த்து சொல்லிட்டு இருந்தான். இது குற்றம் தானே? என்னிடத்தில் அபசாரப்பட்டதுதானேன்னு பிராட்டி கேட்கிறாள், சொல்ல மாட்டாள். பக்தர்களிடத்துல ஒரு நாள் அவ குற்றமே சொல்ல மாட்டா. உச்சதேகி உபாயேகி விஸ்மார்ஜியான்னு பக்தர் தெரிவித்தா போலே, நம்ம பத்தி வாதாடி பெருமானிடத்துல சேர்த்து வைக்கிறதே அவள் தான். ஆனா அப்படி இருக்கிறச்சு அவள் சொல்லுவளா, தன் அடியார் திறத்தகத்து பக்தர்களை குறித்து தாமரையால் ஆகிலும் சிறந்தனாச்சியாரே கூட சித குறைக்கு மேல் குற்றம் சொல்ல மாட்டா. ஒருவேளை குற்றம் சொன்னாலும் பெருமாள் பார்த்துன்னு பதில் சொல்றார், என் அடியார் அது செய்யார், என்னுடைய பக்தர்கள் ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டார்கள். இப்ப பிராட்டி சொல்ற வால்மீகி பொய்யா நாம் போய்கிறீரா, ரெண்டு மில்லு ஓய் ஜெயிச்சிருக்காளே, இதெல்லாம் சொன்னது உண்மைதான். என்ன தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சித குறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரே நன்மை செய்தார் என்பர் போலும், அப்படியே என் பக்தர்கள் இதை பண்ணிருந்தாலும் நல்லத்துக்கு தான் பண்ணிருப்பாள், தவிர தவறான எண்ணத்தோட பண்ண மாட்டார்கள். விபீஷணன் ஏன் தெரியுமா பண்ணிருப்பான், இப்படி பேசினாத்தானே தேவி உன்னை கொண்டு ராவணன் என்னிடத்துல உசுடுவன், அந்த எண்ணத்தோட தான் பேசினான். தவிர எந்த தவறான எண்ணமும் வீடனுக்கு கிடையாது, என்ன அவனுக்காக பெருமாள் பேசிட்டு பிராட்டி நடத்தே. அந்த பாசரத்தை பார்த்தாத்தான் நமக்கு ஓ விபீஷணனுக்கும் ராமாவதாரத்துக்கும் இந்த பெருமாளுக்கும் எத்தனை தொடர்பு நாம தெரிந்து கொள்ளலாம். அதனால விபீஷணன் எழுந்துரலை பண்ணி கொண்டு போய் அங்க போயிருக்கணும். ஆனா அப்படி போகாமல் இங்கேயே எழுந்துரலை பண்ணிட்டு விடை பெற்றுக் கொண்டு புறப்பு போயிட்டா, தர்மவர்மா தான் வெகு நாட்கள் இந்த பெருமாளை பார்த்துட்டு இருக்கார். வரிசையா ஒன்னொன்னாக நடக்கிறது. இப்போ அந்த சோழ பரம்பரையில் கிளிச்சோழன் அப்படின்னு ஒருத்தன் பிறந்தான். பரம்பரையில நிறைய நாட்கள் ஆண்டுகள் உருண்டோடி விட்டபடியால் அந்த திவ்யதேசமே புல் மண்டி படுத்து ஒண்ணுமே இல்லை. காவிரியில வெள்ளம் வந்துட்டபடியாலே மொத்த மணலையும் கொண்டு வந்து சேர்த்துடுத்து ஸ்ரீரங்க விமானமே மண்ணுக்குள்ள புதஞ்சு போச்சு. வெளியே யாருக்கும் ஒன்னும் தெரியாது, ஒரு திருவாராதனை இல்லை, ஒண்ணுமே இல்லை, இருக்காளான்னு கூட தெரியாது. அந்த தர்மவர்மாவனுடைய பரம்பரையில் கிளிச்சோழன் இருக்கிறான். கிளிச்சோழன் அப்படி நாடு என்ன இப்படி போயிடுத்தேன்னு காவிரி கரையோரமா போயிட்டு இருக்கான். போனா ஒரு மரத்துல கிளி உட்கார்ந்து, அவனுக்கு பேரே கிளிச்சோடன், அதனாலதான் ஏற்பட்டது. அந்த மரத்தோட கிளி சட்டுன்னு பேச ஆரம்பித்தது, காவேரி விரஜாசேயன் வைகுண்டம் ரங்கபத்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். ஹே கிளிச்சோழா, புத்தி இருந்தால் யோசித்துப்பார், காவேரி விரஜா இதுதான் விரஜை, காவேரியை காட்டுறது கிளி. காவேரி விரஜாசேயன் வைகுண்டம் ரங்கமந்திரம், இதோ ரங்கமந்திரம் உள்ளதான் இருக்கு வைகுண்டம் அதுதான். ச வாசுதேவோ ரங்கேஷா, வாசுதேவனான பெருமானே ரங்கேஷன் என்ன அதையும் சொல்லி, பிரத்யக்ஷம் பரமம் பதம் இதுதான் பிரத்யக்ஷ பரமபதம் அப்படின்னு கிளி சொல்லிட்டு என்ன சொல்றது, விரஜைங்கிறதே காவிரிங்கிறதே ஸ்ரீரங்கம்ங்கிறதே எதை பத்தி கிளி சொல்றதுன்னு தெரியலேன்னு ராஜா தவிச்சான். அடுத்த ஸ்லோகம் சொல்லிட்டு விமானம் பிரணவாகாரம், அதோ பிரணவாகார விமானம் இருக்கு பாருனா. கிளிச்சோழனுக்கு புரியல, எங்க தெரியுது பிரணவாகார விமானம், இதுக்குதான் தெரியுதுதானா. நல்ல வேளை அந்த கிளி மேலே பறந்து இடத்தை காட்ட வேத சிருங்கம் மகாத்புதம், வேதத்தினுடைய சிருங்கம் கொம்பு போல உயர்ந்த இடம், மேல இருக்கிற கலசங்கள் மட்டும் நோண்டின உடனே தெரியறதுக்கு ஆரம்பிச்சது. என்ன உயர்ந்த திருத்தலம் உள்ள இருக்கு போட்டுருக்கே, கிடுகிடுகிடுன்னு கிளிச்சோழன் தோன்றத்துக்கு ஆரம்பிச்சா பிரணவாகார விமானமே கண்முன் விரிந்தது. அதற்குள்ள இருக்கிற பெரிய பெருமாளையும் கண்டுகொண்டான். உலகம் முழுக்க ஆளக்கூடியவனாய் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்டுலகம் அந்த ஆதும் சோராமே ஆள் தின்ன எம்பெருமான் செங்கோளுடைய திருவரங்க செல்வன். அப்போதுதான் பெரிய பெருமாள் சிவ சாதித்தார். கிளிச்சோழன் கிடுகிடுகிடுன்னு ராஜ்யத்தை மறுபடியும் நிர்மாணம் பண்ணினான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாறாமல் அந்த பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலே பெரிய பெருமாள் மூலமூர்த்திக்கு திருநாமம், பெருமாள் என்ன ராமச்சந்திரனுக்கே திருநாமம், ராமனால ஆராதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டவர் தான் இங்கு வந்திருக்கிறார். இப்போ அதனால பெரிய பெருமாளும் பெருமாளும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பெரிய பெருமாளும் நம்பெருமாளும் அப்படின்னு மூலவருக்கும் உற்சவருக்கும் தெரிவித்தேன். தொண்டடிப்புடியாழ்வார் பாசரத்தில் சொல்றார், கச்சி நம்மை தவந்த சிலையினால் இளங்க சத்த தேவனே தேவனாவான் திருமாலிட சாதிக்கிறார். யார் ஒரு ராமச்சந்திரன் தன்னுடைய வில்லாலே உலகத்தை எல்லாம் ரட்சிப்பதற்காக நீண்ட அணகட்டி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனானோ, குரகடலை அடலம்பால் மருக வைத்து மலகட்டி அழகே அதனால் ஏறி மலையை சூண்டு வந்து கேட்டு கொல்ல வளர்ந்து பணி செய்ய கொடியோ நிலங்கை புகழுற்றுன்னு அழ்வார் சாதித்தா போலே, மலைய மரப்பிஞ்சு எல்லாத்தையும் கொண்டு குரங்கள்லாம் தடால் தடால்னு போடுறது. இது இத்தனையே ராமன் எதால கட்டினாரானேன்னா, சிலையினால் இறங்க சர்ச்ச அவன் கையில் இருக்கிற வில்லுனாலதான் இத்தனையுமே நடந்தது. வில்ல காட்டலாம் சமுதிரராஜன் வழிவிட்டு இருக்கணும். மூணு நாள் சரணாதி பண்ணார் ராமன், அவன் வரவே இல்ல. கையில வில்ல எடுத்து சாபமானைய சௌமித்திரே சாகரம் சோஷ விஷயாமி பத்யாம்யாம் துப்ளவங்கமாக இந்த சாகரத்தையே நான் அப்படியே வச்சடிச்சுடுறேன், நிலமாயிடும் குரங்கள் நடந்து போட்டோம் அப்படின்னு ராமன் கோபப்பட்ட பிற்பாடுதான் சமுத்திரராஜன் ஓடி வந்து சரணம்னு தெரிவித்தான். அதனாலே வில்லுனாலதான் இந்த அணையே கட்டப்பட்டதான், ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அறக்கர் கோனை சற்றனம் சேவகனார் மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. தொண்டடிப்படி ஆழ்வார் நேர அந்த ராமன் தான் இங்க இருக்கிற பெருமாள்னு சொல்றார். ஒரு வில்லால் அவனுடைய வில்லாலே ஓங்கு முன்னீர் கடல்கள் அலைகள் ஆர்பரிக்க கூடிய கடல் முன்னீர்னால் ஆற்று நீர் ஊற்று நீர் வேற்று நீர் இந்த மூணு நீர் சேர்ற சொல்லி கடல் ஆற்றிலேருந்து ஜலம் போய் சேர்றது ஊற்று உள்ளேந்து வருது வேற்று நீர் மழை பெய்யுது அதனாலதான் முன்னீர் முன்னீர்னு கடலுக்கு பேர். ஆற்று நீர் ஊற்று நீர் வேற்று நீரோடே ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து அதிலே அணை கட்டி உலகங்கள் உய்ய ஜகத்து மழைக்க உண்டு போகும்படிக்கு அப்ப ராமன் அணை கட்டினதே ஜெகது ஜீவனார்த்தமாக. இன்னைக்கு எத்தனையோ சந்தேகப்பட்டு திரிஞ்சிட்டு இருக்க முடியல இப்போ அணை கட்டினது உண்டா இல்லையா வச்சாரா இல்லையான்னு நேர அழ்வார் சொல்றார். உருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அறக்கர் கோனை சற்றனம் சேவகனார் அறக்கர் கோனான லங்கேஸ்வரனே சற்றார் ஒழித்து முடித்தார் நம் சேவகனார். அந்த சேவகனார் ராமன் எங்க சேவிக்கலாம் நாம் மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்ன அந்த ராமனை என்றும் சேவிப்பது மருவிய பெரிய கோவில் மதில். எப்படி ராமச்சந்திரனுடைய அயோத்தி பட்டணத்தை மதில்கள் கட்டப்பட்டு சுரட்சிதமான ராமன் இருந்திருப்பனோ அதே போல இன்றும் ஏழு மதில்களுக்கு நடுவிலே இன்னைக்கும் ஸ்ரீரங்கம்னு சொன்னா சப்த பிராகார மத்தியன்னு சொல்லுகிற மூலியம் ஏழு பிராகாரங்கள் ஏழு மதில்கள் ஓரொரு திருச்சுத்து தர்மருமா திருச்சுத்து திருவிக்கிரமன் திருச்சுத்து அதே மூணாவது திருச்சுத்து குலசேகராழ்வார் கட்டின திருச்சுற்று ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி திருவிக்கிரமன் திருச்சுற்று அகலங்கண் வீதி மாடமாளிகை சூழ் திருவீதி என்னும் ஏழு பிராகாரங்கள் அல்ல உத்தரவீதின்னு சொல்றோம் சித்திரவீதின்னு சொல்றோம் அடையவளைந்தான்னு சொல்றோம் இதெல்லாம் ஓரொரு பிராகாரம். இந்த பிராகாரத்தை சுத்தி ஒரு இடத்திலையும் ஒரு மதுள் இந்த மதுளாலே நன்கு காக்கப்பட்டிருக்கிறான். மருவிய திருவகோயில் மதுள் திருவரங்கம் என்ன திருவரங்கம்னு வாயாலனி ஒரு தடவை சொல்லலே கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின் நீரே கர்ப்பத்தில் இருக்கச்சே நீங்க வியர்த்தமா போது போத்திருக்கீங்க அர்த்தம். கருவிலே திரு உடையவன் பிரகலாதன் கர்ப்பத்தில் இருக்கச்சே கதை கேட்டான் இல்லையோ கருவிலே திரு உடையவன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். கருவரங்க துக்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை நான் கர்ப்பத்தில் இருக்கிறச்சேவே கைதொழுது பெரியபெருமாள் சேவிச்சேங்கிறார். கருவரங்கத்தில் இருக்கிறது இருக்கட்டும் ஆறு விருந்தாகணும் திருவரங்கத்தை என்னோ கைகொள்ள வேண்டும். எவனொருத்தன் திருவரங்கத்துக்கு நமகா என்று சொல்லுகிறானோ அவன் கருவரங்கத்தில் மறுபடியும் பிறப்பதே கிடையாது. தூராக்கூடிய தூர்த்து இனி இங்கு பிறக்க வேண்டிய தேவையில்லாமல் ஜனன மரணங்களை தாண்டி போகிறான். ஆதிசங்கர பகவத் பாதர் தன்னுடைய ரங்கநாதாஷ்டகத்தில் தெரிவிக்கிறார் இதம் இரங்கம் தெஜதாம் இகங்கம் புனர்ணச்சாங்கம் எதிசாங்கமேதி யாரும் எங்கும் போகலாம் மரணமடையலாம் இதம் இரங்கம் இதுக்கு ரங்கம்னு பேர். இந்த இடத்துல யார் விடறானோ தெஜதாம் இஹாங்கம் இங்கு யார் மறிக்கிறானோ யார் ஒருத்தன் தன்னுடைய உடலை நீக்கிறானோ புனர்ணச்சாங்கம் அவன் மறுபடியும் உடம்போட பிறக்கவே இல்லை. இந்த அப்படியே ஒருவேளை பிறந்தாலும் எதிசாங்கமேதி அப்ப வைகுண்டத்துல தான் போய் பிறப்பணும். இங்கு ஒருத்தன் போறானா அவன் பிறக்க போகுது வைகுண்டத்திலே. வைகுண்டத்தில் அவனுக்கு என்ன பெருமை கிடைக்கும்னா பானவர சாங்கம் அவன் கையில சக்கரம் வந்துருமா அவன் எங்கேயானு பிரயாணம் பண்ணணும்னா விஹங்கம் கருடன் அவருக்கு வந்து தயாரா இருப்பான் சயனே படுத்துக்கணும்னு சொன்னா அதே சமயத்தில் ஆதிசேஷ பரியங்கமே வந்து நிற்குமா இவனுடைய திருவடிகள்ல கங்கையே ஓடுமா. ஏன்னா பெருமாள் திருவடிக்கு கங்கை உண்டு பெருமாள் கைகளிலே சக்கரம் உண்டு பெருமாளுக்கு கருடன் உண்டு பெருமாளுக்கு ஆதிசேஷன் உண்டு இவன் முக்தாத்மாவாக போய் அத்தனை வைபவத்தையும் இவன் அனுபவிக்கிறான்னு தெரிவிக்கிறார். அதனாலே ஸ்ரீரங்கத்துக்குன்னு உண்டான தனிச்சிறப்பது மூலமூர்த்தி எம்பெருமான் கண்ணன் உற்சவமூர்த்தி ராமன் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து திருவரங்கநாதனுடைய தொண்டரடிப்புடியாழ்வார் தொடர்பு படுத்துகிறார். சிலையினால் இளங்கசத்த தேவனே தேவனாவான் யார் கையில வில்லு பிடித்துக் கொண்டு இலங்கையை முடித்தானோ அவன் தான் தேவன். இப்ப ராமச்சந்திரனுடைய திருவடிகளை பற்றும்போழ்நாள் ஆழ்வார் நாம் சொன்னோம் அது வசிஷ்ட வாமதேவாதிகளுக்கு பெரிய பெரிய ராஜாக்களுக்கு நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை நாங்க ராமன்ட்ட போகவே முடியாது. சரி வேண்டாமே அடுத்த பாட்டில் மாத்திருந்தார் கச்சினம்மைத்தையந்தை கடனனை பணிமினீரே யார் ஒருத்தன் நாடுகண்டுகளுக்கு பின்னே சென்று வெறும் பிரஜபூமியிலே இங்கும் அங்கும் திரிந்தானோ அந்த கண்ணன் சொல்லவனாச்சே அவன் ஆருக்கு சிவசாதிப்பனே அவனை போய் பற்றும்போல்னு சொன்னார். நாம வேறொரு காரணம் கல்பிச்சுட்டோம் பற்றணும் தான் நினைச்சிருந்தோம் ஆனா அது துவாபரயுகமா போச்சு நாங்க கலியுகத்தில் இருக்கோம் எங்களுக்கு உண்டா. அப்ப ராமனையும் பற்ற முடியாது கண்ணனையும் பற்ற முடியாது வேற ஏதேனும் வழி உண்டானா சேர்த்து தொண்டர் புரியாழ்வார் சாதிக்கிறார். உண்டே நாட்டினான் தெய்வம் என்றும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் உயிரவர் கொய்யும் மன்னம் திருவரங்கம் எங்கெங்கோ பெருமாள் எப்படியோ பிறக்கிறார் யாராரோ தேவதைகளையும் சிருஷ்டிக்கிறான். அப்ப ராமனை சேவிக்க முடியலையா ஸ்ரீரங்கத்துக்கு வாங்கோ கண்ணனை சேவிக்க முடியலையா ஸ்ரீரங்கத்துக்கு வாங்கோ காட்டினான் திருவரங்கம் உழ்பவர் பொய்யும் வண்ணம். திருவரங்கமே உங்களுக்கு உஜ்ஜீவரத்துக்கு உபாயம் என்று ஸ்ரீரங்கத்தை பெருமாள் காட்டி கொடுத்தார். அப்படியே அவனை பற்றுங்கோள் ஆழ்வார் சாதிக்கிறார். அதனாலே ஸ்ரீரங்கநாதனை ரெண்டு பேராவும் சொல்லிட்டார். இப்போ மூலமூர்த்தி கண்ணனாகவும் உற்சவமூர்த்தி ராமபிரானாகவும் நாம அவனை ஆசிரியத்தால் போதும். அவனே ராமனுக்கும் கண்ணனுக்கும் பிரதிநிதியாக இருக்கிறான் என்கிற செய்தி நாம் கேள்விப்பட்டோம். ராமனே உற்சவமூர்த்திங்கிறத அவரே சொல்ல வேண்டாமா? மற்ற பேர் ஆறார் என்னென்ன சொல்லிருக்கான் இத்தனை சொன்னேன். இப்ப பெருமாளே சொல்லப்படுறார், இப்ப நானே ராமன். அவர் கூட சொல்லுவார் சொல்லிருக்கார். ராமன் யார்கிட்ட சொல்லிப்பார்? ராமானுஷரிடத்துல சொல்லிப்பார். ராமன் ராமன் தம்பியின் இடத்துல தான் பேசுவார், வேற யாரிடத்துல பேசுவார்? ராமன் பேசுறதுன்னா லக்ஷ்மண் இடத்துல பேசுவார் இல்லையோ. லக்ஷ்மணன் வேறல்ல, ராமானுஷர் வேறல்ல. அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருத்தீயா பலவத்ரஸ்து கலௌ ராமானுஜஸ்ததா. முதல் யுகமான கிருதயுகத்திலே அனந்தாழ்வானாய், அடுத்த யுகமான திரேதாயுகத்திலே லக்ஷ்மணனாய், மூன்றாவது யுகமான துவாபர யுகத்திலே கண்ணனாய், நாலாவது யுகமான கலியுகத்திலே பகவத் ராமானுஜராய் ஆதிசேஷனே அவதாரம் பண்ணுகிறார். அடையார் கமல தளர்மகள் கேழ்வன் கை ஆழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் சண்டும் என்று திருவரங்கிருந்தனார் சென்னபடித்து பஞ்சாயுதங்களுடைய சக்தியோட ஆதிசேஷனாகவே ராமானுஜர் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்ஜுனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் என்னும் தஸ்மை ராமானுஜார்ஜாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜரம் அசீசமத் என்னை இப்பூவலகத்தில் அஜ்ஞானமாகற இருட்டு வெளியேறுவதற்காக ராமானுஜர் அவதரித்தார். 1017 108 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க, அவர் அவதரித்த 1000 ஆண்டுகள் வந்துடும். ராமன் ராமன், ராமனுக்கு தம்பி ராமானுஷர், ஆதிசேஷனான லக்ஷ்மணனுடைய அவதாரம் அந்த ராமானுஷர் தான். பங்குனோத்திர தன்றைய தினம் இன்று பெருமாளிடத்தில் சரணாகதி அனுஷ்டிப்போம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து கத்தியத்ரயங்கிற உயர்ந்த கிரந்தம் சரணாகதி கத்தியம் என்னும் வைகுண்ட கத்தியம் என்னும் ஸ்ரீரங்க கத்தியம் என்னும் மூணு கத்தியங்களை விண்ணப்பித்து பெருமாளிடத்தில் சரணாகதி அனுஷ்டிக்கிறார். என்ன வேணும் உமக்குன்னு உற்சவர் நம்பெருமாள் கேட்கிறார். இன்னைக்கு அந்த உற்சவம் ஓஹோ நடக்கிறது. நீங்க பங்கு உத்தர சேவிச்சிருக்கிறது இல்லேன்னு சொன்னால் அப்ப கண் பெற்ற பயனை இன்னும் அடையலேன்னு அர்த்தம். அடையணும், கண்ணை வீணாப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க சென்று சேவிக்க வேண்டும். ஒரு நாள் ராத்திரி முழுக்க உற்சவம், பால் முழுக்க புறப்பாடு, மட்டையடி பிரணைகலக உற்சவம், அப்புறம் சேர்த்தி மத்தியானம் 1:30 நடக்கும். ராத்திரி 11:30 கத்தியத்திலே கோட்டி 1 மணியிலேருந்து கார்த்தால 6 மணி வரைக்கும் திருமஞ்சனம், நேர கோரசத்துக்கு தேருக்கு பெருமாள் எழுந்தோடி மறுநாள் கார்த்தால தேர் உற்சவம் கண்டுகொள்கிறார். ரொம்ப ஆச்சரியமா அவரவர்கள் இருந்து சேவிக்க வேண்டிய உற்சவம். அன்னைக்கு ராத்திரி தான் கத்தியத்திரயத்தை விண்ணப்பம் பண்ணி சரணாகதி பண்றார். பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும்னு நம்பெருமாள் கேட்கிறார். என்ன வேணும்னு சொல்றேன், அப்புறம் நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு முதல்ல சொல்லுறேன். அகிருத்திய கரண கிருத்திய அகரண பகவதபசார பாகவதாபசார அசக்கியாபசார கிருதானு கிரியமானானு கரிஷ்யமானானு நானாவித அபசாரான் க்ஷமஸ்வ. நான் இனி பண்ணாத அபசாரங்கள் கிடையாது. ஏற்கனவே பண்ண குற்றம், பண்ணிட்டு இருக்கிற குற்றம், பண்ண போற குற்றம். சாஸ்திரத்தில் நீ செய்யன்னு சொன்னத்தை செய்யாம விட்டது, செய்யாதுன்னு சொன்னத்தை செஞ்சது, பகவானிடத்தில் அபசாரப்பட்டது, பாகவத நடத்தில பட்டது, ஏன் பட்டேன்னே தெரியாம பட்டது, இது இத்தனை சேர்த்து நான் பட்டிருக்கேன். சர்வாபராதான் க்ஷமஸ்வ, எனக்கே தான் உய்வதற்கு வழி உண்டான்னு கேட்கிறார். நீ இத்தனையும் பண்ணினாவனாவே இருக்கட்டும், ஆனால் எனக்கேனாபி பிரகாரேன ஜெயபக்தாத்வம், எப்படியோ நீ ஜெய மகாமந்திரத்தை சொல்லி சரணம்னு சொல்லிட்டிருந்தோ உமக்கு நாம் கொடுக்கிறோம், என்ன வேணும்னு கேளும் என்ன நம்பெருமாள் சொல்லுகிறார். எனக்கு தேவை பரபக்தி பரஜான பரமபக்தீக சுவாவம் மாம் குருஷ்வ. அப்படி எனக்கு பரபக்தி கொடுக்க வேண்டும், பரஜானம் கொடுக்க வேண்டும், பரபக்தி கொடுக்க வேண்டும், நித்த கைங்கரம் கொடுக்க வேண்டும், பகவத் அனுபவ பிரீதிகாரிக கைங்கரமாகிற பரமபுருஷார்த்த லட்சண மோட்சத்தையே பிரார்த்திக்கிறோம் என்ன பெருமானார் பிரார்த்தித்தார். சரின்னு பெருமாளும் அஸ்துதே தைவ சர்வம் சம்பத்ததே, உன்னை கேட்ட சத்தினையும் கொடுத்துட்டோம், இது நாம் சொல்லும் பிரதிஞ்சை என்று ராம் பெருமாள் சொல்லிட்டார். ராமானுஷர் கேட்டுனுட்டாரு தவிர அவருக்கு இன்னும் முழு நம்பிக்கை வர மாட்டேங்கள். உன்னை பத்தி ஆண்டாள் பாடி வச்சது மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்களுரைப்பானை இங்கே போத கண்டீரே. கண்ணன் ரொம்ப திருடன், பொய் சொல்றவன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தி தான் கண்ணன் பாடி வச்சிருக்காளே, ஒருவேளை நீ இப்ப எங்கிட்ட பொய் சொல்லிடுவீரோ? நீ இப்ப என்ன சொன்னீர்? நான் அனுதம் நோக்த பூர்வமே அசவக்ஷே கதாச்சன, நோக்த பூர்வமே அனுதம், நான் முன்னாடியும் பொய் சொன்னதில்லை, இனிமேலும் பொய் சொல்ல போவதில்லை அப்படின்னு பிரதிஜை பண்ணாரு பெருமான். அப்படி ராமானுஷர் நம்பரு, அப்ப இப்ப சொல்லிருக்கிறோம், முன்னாடியும் பொய் சொன்னதில்லை, பின்னாடியும் செய்தி கொள்ள போறது இல்லை, இப்ப சொல்லிருந்தீர்னா இல்ல அப்படி சொல்ல வேண்டாம். முன் பின்னுங்கிறது வேறொன்னும் அல்ல, வருங்காலம்ங்கிறது நிகழ்காலத்தை பார்த்தா தான் வருங்காலம், இறந்த காலம்ங்கிறது நிகழ்காலத்தை பார்த்தா தான் இறந்த காலம், இல்லைன்னா எந்தெந்த காலம் எப்படி வேணா குழம்பிடலாம் இல்லையோ. நான் எப்போதும் சொல்லுவதே கிடையாது, அது எப்படி நான் நம்பறது? நீ கண்ணன்னு பாடியிருக்காரே ஆழ்வார்னா, அப்பதான் பெருமாள் தெரிவிக்கிறார், அல்ல அல்ல, ஆழ்வார்கள் கண்ணன்னு பாடினது பெரிய பெருமாளே, நாம் உற்சவமூர்த்தி ராமோதிர்நாது பாஷத்தே அப்படின்னு அறுதியிடுகிறான் எம்பெருமான். நான் ராமன், ராமன் இரண்டாவது வார்த்தை பேச மாட்டான். இது ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை நம்பெருமாள் எடுத்து ராமானுஜரிடத்தில் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்ப நம்பெருமாள்ங்கிறதாரு, நான் ராமன் என்ன சொல்லிக் கொள்ளுகிறாரோ இல்லையோ, ஆனால பெருமாள்ங்கிறது ராமன், நம்பெருமாள்ங்கிறதுதான் ராமனால ஆராதிக்கப்பட்ட பெரிய பெருமாளுடைய உற்சவமூர்த்தியான நம் பெருமாள். ஒரு ராஜகண்ட கோபாலனோ சீவகிருஷ்ணோ வண்ணாத்தானோ இவரே நம்பெருமாள்னு சொன்னாரோ இல்லையோ, அவன் தான் உற்சவமூர்த்தி நம்பெருமாள். நம்பெருமாள் தன்னையே ராமன் சொல்லிக்கிறார். பெரிய பெருமாள் தன்னை கண்ணன் எங்கேயும் சொல்லிக்கல. ஆனா ஆழ்வார்கள்னா இவர்தான் கண்ணன் கண்ணன் விட்டா. ஆனா நம்பெருமாள் ராமானுஜரிடத்திலே நான் தான் ராமன், ராமோ திருநாது பாஷதேன்னு தெரிவித்திருக்கிறார் இல்லையோ. அப்படி ஸ்ரீரங்கத்திலே பெருமாளும் நம்பெருமாளும் பார்த்தால் ஸ்ரீராமச்சந்திரனும் நம்பெருமாளான உற்சவமூர்த்தி என்று பார்க்கணும். சாமி அவா ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு தான் முதல் தொடர்பு சொல்லியிருக்கேன், நம்பெருமாள் நான் தான் ராமன் சொல்லுந்தான்னு. அதோட இல்ல, இன்னும் நிறைய தொடர்புகளை நாம பார்த்தாக வேண்டும். ஹனுபூஷ விபீஷணயோகோ சியாம் யதமாபிக மோக்ஷம் உபேட்ச ரகுநாயக நிஷ்கிரயபூதம் புவி ரங்கதனம் ரமயேதே. இது பராசர புத்தருடைய ஆச்சரியமான ஸ்லோகம். ஹனுமானாகட்டும் விபீஷணனாகட்டும் இன்றும் திருவரங்கத்தில் இருக்கிறார்கள். ஹனுமான் சிரஞ்சீவின்னு சொல்றோம் இல்லையோ, என்றும் எப்போதும் இருக்கிறார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்தகத மஸ்தகாஞ்சலின் பாட்பவாரி பரிபூர்ண லோசனம் மாருதின் நமதராட்சசாந்தகம். எங்கெங்கு ராமாயண கச்சேரி நடக்கிறதோ, ராமாயண கானம் பண்ணுகிறார்களோ, பக்கத்துல ஹனுமான் வந்து அமர்ந்துருப்பார். கண்ணும் கண்ணீருமா நாத்தழுதழுக்க உடல் தளர்ந்து போக கேட்டுட்டே இருப்பார் ராமாயணத்தை. அந்த ஹனுமான் என்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம். ராமன் தன்னடிச்சோதிக்கு புறப்பட்டு போகிறார். ஸ்ரீவைகுண்டத்துக்கு ராமன் கிளம்புறார். தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச 11,000 ஆண்டு ராஜ்யம் ராமம் உபாசித்த ராஜ்யத்தை ராமன் ஆண்டு முடித்தார். 11,000 ஆண்டுகள் கழித்து புறப்பு போறார். அன்னு சராசரங்களை வைகுந்த தேத்தி அடரோ பகையேறி அசுரர் தம்மவென்னு குலசேகரோட பாசரம் மொத்த பேர் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னியே நற்பாலு குத்தனன் எல்லாரையும் மோட்சத்துக்கு அழைச்சு போட்டேன்னுட்டார். நீ யாரும் நிச்சயமில்லை. அங்கு இருக்கிற புல்லாகட்டும் செடியா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும் மிருகமா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் மொத்த பேர் வாங்கிட்டார். எல்லாரையும் சரையில இறக்கி சிவகுண்டத்தை நோக்கி அழைச்சு போறார். ஹனுமான் மட்டும் வினய ஆஞ்சநேயராக அங்கிருந்தார். புத்தி பலம் யசோ தைரியம் என்று புத்தியாகட்டும் பலமாகட்டும் யசசாகட்டும் தைரியமா இருக்கட்டும் அத்தனையும் ஹனுமதி கிருதாலயே ஹனுமானிடத்தில் குடிகொண்டே இருக்குமா. அவர் வாயே தரக்கல இப்படியே இருந்தார். ராமன் கூட்டார் ஹனுமன், உம்மத்தானே நான் முதல்ல கூட்டிட்டு போயிருக்கணும், நீர் பண்ண உதவிக்கு உமக்குத்தான் முதல் வைகுண்டம் வாரும் என்று அவரை பார்த்து கூப்பிடுகிறார். அப்ப ஹனுமான் தெரிவிக்கிறார், நான் வர்றதா இல்லையே ராமா, நான் வரையன் உங்கள்கிட்ட பிரார்த்திக்க கூட இல்லையே. ஸ்னேகோமே பரமோ ராஜன் தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதா வீர பாவோ நான்யத்திர கச்சதி. இந்த ராமனை கண்ட ஹண்கள் மற்றும் நினைக்கானா என்ன சொல்றார் ஹனுமான். ஸ்னேகோமே பரமோராஜன் உன்னிடத்தில் அதீத ஸ்னேகம் எனக்கு உண்டு, தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா அது மாறாது, பக்திஷ்ட பக்தியும் உண்டு. ஸ்னேகம்ங்கிறது பெரியவன் சின்னவன் இடத்துல காட்டுற அன்புக்கு ஸ்னேகம்னு பேர். பக்திங்கிறது எளியவன் பெரியவன் இடத்துல காட்டுற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்ப தசரதன் ராமனிடத்தில் அன்பு வச்சிருக்கிறோம் இல்லையோ அது ஸ்னேகம். லக்ஷ்மணன் ராமனிடத்தில் அன்பு வச்சிருக்கணும் இல்லையோ அது பக்தி. ஹனுமான் சொல்றார், நான் வயசுல மூத்தவன் ராமா, அதனால உங்ககிட்ட எனக்கு ஸ்னேகம் உண்டு, நான் உன் தொண்டன் அதனால பக்தி உண்டு. ஸ்னேகோமே பரமோராஜன் தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதா வீர பாவோ நான்யத்திர கச்சதி. இந்த பாவம் இந்த ராமனை கண்ட ஹண்கள் இன்னொன்னத்தை காணாது. ராமனுக்கு புகு ஆச்சரியம், வைகுண்டத்தில் வைராக்கியம் ஒருத்தருக்கு தான் இருக்கும். எல்லாருக்கும் மண்ணாசை திறந்து பெண்ணாசை திறந்து பொன்னாசை திறக்கலாம். இது ஒரு வைகுண்ட ஆசை யாராலும் திறந்து விடுவாளா? எந்த சன்னியாசி வேணா போய் கொடுங்க சுவாமி, அது வேணும்னா சன்னியாசியாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அத்தையும் வேண்டாம்னு மறுத்த பெருமை ஹனுமானத்தான் சாரும். அப்ப என்ன பண்ண போறீர், நானும் புறப்பு போட போறேன், என்ன சேவிக்கணும்னா நீ என்ன பண்ணுவீன்னு ராமன் கேட்கிறார். அப்ப ஹனுமான் சொல்றார், உன்னை பத்தி கேட்கணுங்கிற ஆசை இருந்தால் எங்கெங்கு ராமாயண கானம் பண்ணப்படுகிறதோ அன்று லவகுசரர்கள் பாடினத்தை கேட்டேன், இன்று யார் பாடினாலும் கேட்பேன். மிதிலச்செல்வி உலகுய்ய திருவயிர் வாய்த்த மக்கள் செம்பவள திரழ்வாள் தன்சரித்த கேட்டான்னு குலசேகர தெரிவித்தா போலே, அதை நான் கேட்டுப்பேன். உம்ம பார்க்கணும்னு ஆசை இருக்கா, நேரம் நம்பெருமானை போய் சேவிச்சிருவேன். ஏன்னா அவர்தான நீ பிரதிநிதி, நீரே நம்பெருமாளாக இருக்கிறபடியால் திருவரங்கநாதனை போய் சேவிச்சுட்டேன். உம்ம உச்சி முகர்ந்து கட்டி அணைச்சு மோந்து பார்க்கணும்னு ஆசை இருக்கா, சீதையை கண்டேன்னு சொன்ன உடனே ஓடி என்னை அணைத்துக் கொண்டிருப்பாரு. நான் கண்டேன் சீதைன்னு சொன்னேன், அப்ப நீர் வந்து என்ன அணைச்சிந்தீர். அந்த வாசனை இன்னும் என்னோட மேனியை விட்டு போகல, அதை முகர்ந்து கொண்டே நான் இருந்து விடுகிறேன். நான் எங்கும் வரவில்லை, திருவரங்கத்தோடு இருப்போம் என்ன ஹனுமான் சொல்ல இன்னைக்கு அந்த திவதேசத்தில் இருக்கார். அதைத்தான் பெற்ற சொல்றார், ஹனு பூஷ விபீஷணயோகோ சியாம் யதமாபிக மோக்ஷ உபேட்ச
மோட்சத்தை வேண்டான்னு சொல்லிட்டு திருவரங்கத்தோடு இருக்கிறார்களாம். இருவர் விபீஷணனும் இருக்கிறான், போவதற்கு மனமின்றி இருக்கிறான். ஹனுமானும் இருக்கிறார், இங்க விட்டு போறதுக்கு முடியாமல் அங்கேயே இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துல சேவிக்கு போனீங்கன்னா ஹனுமார் சன்னதி, விபீஷணனுடைய சன்னதி, விஷக்சேனர் சன்னதி, மூணு ஒரே இடத்துல இருக்கு. ஸ்ரீரங்க விமான பிரதட்சிணம் வர முடியும், அந்த பிரதட்சிணம் வர்ற இடத்துல இருக்கிற சன்னதி தான் விஷக்சேனர் சன்னதி. விஷக்சேனரும் உள்ளதான் இருக்கார், ஒரு பக்கம் விபீஷணன் இருக்கார், ஒரு பக்கம் ஹனுமான் இருக்கார். இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, உற்சவ தொடக்கம்னா திருமலை சாத்து நடக்கும், அங்குரார்பணம்னு சொல்லுவாள் இல்லையோ, உற்சவம் ஆரம்பிக்கிறதுனா மண் எடுத்துன்னு வந்து திருமலை சாத்து பண்ண உண்டு. அந்த திருமலையின் போது இன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு வழக்கம், எப்பவும் விஷக்சேனர் தான் எழுதுவார், எல்லா ஊருக்கும் விஷக்சேனர் எழுதுவார். அது இன்னும் இன்னொரு ஆச்சரியம் ஸ்ரீரங்கத்திலே, தாயார் சன்னதி மரத்தின் கீழே போய்தான் மண் எடுக்கணும், இது எங்கோ அல்ல. இப்ப இங்கேருந்து விஷக்சேனர் ஹனுமாறு தாயார் சன்னதி கேழணும் எழுதி அங்கிருந்து மிருத்து சங்கிரகணம், மிருத் சங்கிரகணம்னா மண் எடுத்தல், அங்கிருந்து மண் எடுத்துன்னு வந்ததுதான் இந்த பெருமாளுக்கு எல்லா உற்சவங்களுமே நடக்கும். அது என்ன, தாயாரிடத்திலேருந்து மண் எடுத்துன்னு வந்து பண்றாருங்கிறது அவரறிந்த உண்மை. அதனாலே அதுக்காக எழணும்னா எல்லா ஊர்லயும் விஷக்சேனர் தான் போவார். ஆனா இந்த ஊர்ல மட்டும் ஒரு பல்லக்கில் விஷக்சேனர் முன்னாடி போவார், அடுத்த பல்லக்கில் ஹனுமான் பின்னாடி வருவார். அதுவும் அந்த ஹனுமான் அந்த ஊர்ல எப்படி இருப்பார்னா இப்படி கை வச்சுட்டு இருப்பார். ஆஞ்சநேயர் வினய ஆஞ்சநேயரா எப்படி இருக்கார், சில இடத்துல ஆஞ்சநேயர் அபய ஆஞ்சநேயரா இருப்பார். இப்ப ரங்கவிலாஸ் மண்டபத்தில் இருக்கிற மூலவர் ஆஞ்சநேயர் திருப்பாணர் சன்னதிக்கு உள்ள இருக்கார். அவரை பார்த்தீங்கன்னா சௌகந்திகா புஷ்பத்தை ஒரு கையிலேயும் அபயப்பிரதான மற்றொரு கைகளையும் பண்ணிட்டு அங்க இருப்பார். இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா இப்படி கையை வச்சிருப்ப, அந்த ஆஞ்சநேயர் வந்துதான் திருமலை சாத்து அங்குரார்பணம் மிருத்சங்கிரகண உற்சவமே நடக்கும். அதனாலே ஹனுமார் சன்னபடிக்கு பார்த்தாலும் இது ராமனுடைய இடம், நான் ராமனை சேவிக்கணும், ஆசைப்பட்டா ஒன்ன வந்து சேவிச்சுட்டேன்னு சொன்னார் இல்லையோ. ஆனால் இந்த உபதேசத்தில் இன்னும் ஹனுமார் வாழ்கிறார் என்று கொள்ள வேண்டிதான். அதனால ஸ்ரீரங்கநாதனை சேவிச்சாலே ராமனை சேவித்தல் என்றிருக்கிறது. ஏன் அப்படின்னால் இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என்று பெரியவாச்சாரங்களை சாதிக்கிறார் பிள்ளை உலகாசிரியன் தெரிவிக்கிறார். ராமனுக்கு நம்பெருமாளுக்கு என்ன ஒற்றுமைனா இருவருக்குமே நடை அழகு, ரெண்டு பேரும் நடந்தா பார்த்துட்டே இருக்கலாமா. இன்னைக்கு ஸ்ரீரங்கம்னு போனா புறப்பாடுதான் அழகு, அதே போல ராமன் சொன்னாலே பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரு குஹாசயா சதுர்கதி, சாஸ்திரநாமத்தில் ஒரு திருநாம ஒரு சொல்லு, நாலு கதி பகவானுக்கு உண்டு. சிங்கம் போல நடப்பர், புலி போல நடப்பர், யானை போல நடப்பர், ரிஷபம் ஏறு போல நடப்பர். சிங்கத்தை போல நடந்தால் தேஜஸ் தோற்றும், நான் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு தோணும். புலி போல நடந்தால் கோபம் தோற்றும், அதே பெரிய யானையை போல நடந்தா மத்த மாதங்க மொழி பெருமை, நான் தான் காட்டுக்கே பெரிய பிராணி அப்படிங்கிற பெருமை தோற்றும். ஒரு ரிஷபம் காலமாடு நடந்ததுன்னா ஒரே கர்வம் தோற்றும். ராமன் நடந்தால் சிங்கத்தை போலே நடந்தாலும் சரி, பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்ஹா கிரி குஹாசயா, ஒரு பர்வத குகையிலிருந்து பெருமாள் வெளியில வரான்னு வச்சிருந்தோம், நிஷ்கிரமிய சிம்ஹா கிரி குஹாசயா, பர்வத குகையிலிருந்து சிங்கம் வெளியில வந்தா எப்படி வருமோ ராமன் அப்படித்தான் வருவனும். அதை போலத்தான் இங்கேயும் இன்றும் நாம சேவிச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னு வச்சுங்க, இப்ப நான் கீழே சொன்ன நாலு சேவையும் சேவிக்கலாம், சிம்மகதி, வியாக்ரகதி, கஜகதி, ரிஷபகதி, கடைச சர்ப்பகதி. இது நம்பெருமாள் புறப்பாடுனாலே இந்த அஞ்சு கதி உண்டு. ஏன் சாமி இப்படின்னால் இவர்தான் கத்தே கொடுத்தார் ராமனுக்கே, ராமன் இவர்த்தன திருவாராகம் வேண்டான். அப்ப பெருமாளும் நம்பெருமாளும்னா எதுக்கு சொல்லணும், நடையழகுக்கு பெருமாளும் நம்பெருமாள், பெருமாள் நடந்தார்னா அது நம்பெருமாள் நடையழக பார்த்து தான் இவரே நடந்திருக்கிறார். பல இடத்துல ஸ்ரீபாதம் தாங்கிகள் சபா அப்படின்னு வச்சுருப்பா, ஆச்சரியமா புறப்பாடு பண்ணுவா எல்லா இடத்துலையும். அந்த புறப்பாடு ஸ்ரீபாதம் தாங்கிகளே தேவஸ்தானத்தாராலேயே நியமிக்கப்பட்டு, முக்கியமா 16 ஸ்ரீபாதம் தாங்கிகள், மொத்தம் 32 பேர், 16 ஸ்ரீபாதம் தாங்கிகள் இருந்துதான் பெருமாளுக்கு புறப்பாடே கண்டுகொள்ள முடியும். தோழிக்கினியான், வெள்ளி தோழிக்கினியான், தங்கத் தோழிக்கினியான் நம்பெருமாள் எழுதுவர், நாம போய் எழப்பன் விடமாட்டா, அதுக்கு நிற்கா 16 பேர். அவ வந்து வெறும் தோழிக்கினியான வச்சிருந்து காவிரி படுகையிலே பயிற்சி எடுக்கணும், பெருமை எழப்பட முடியாது. அந்த ஊர்ல போய் காவிரி ஆற்றங்கரையில மணல் கொதிக்கிற மணல்ல கால் பொதைய தோழுக்கினியான் வச்சுன்னு ஓடணும். இப்படி எழப்பண்ணி அப்படி எழப்பண்ணி கஜகதினா எப்படி, சிம்மகதினா எப்படி, வியாகிரகதினா எப்படி, ஹம்சகதினா எப்படி, கருடகதினா எப்படி, இது ஒன்னொன்னு அவ பயிற்சி பண்ணி பார்த்து தான் எழப்பண்றதுக்கே விடுவா. இப்ப இளைஞனா ஒருத்தர் ஸ்ரீபாதம் தாங்கியா வந்து சேர்றாருன்னு வச்சிருந்தோ, அவர் தோழிக்கினியான பிடிச்சு கொண்டு போய் பெருமாசனத்தில் வைக்கலாம், எழப்பண விட மாட்டா. பெருமாளை ஏழை பண்றதுக்கு முன்னாடி வெறும் தோழிக்கினியான எடுத்து போகணும் இல்லையோ, அதை கொண்டு போய் வைப்பா. பெருமாள் உள்ளே எழுதின அப்புறம் வெறும் தோழிக்கினியான கொண்டு போய் இடத்துல வைக்கணும் இல்லையோ, அதுக்கு மட்டும்தான் அனுமதிப்பா. அதுக்காகவும் 1 வருஷம் 2 வருஷம் ஆக பண்ணி பயிற்சி எடுத்த அப்புறம் தான் தோழில பெருமாள் இருக்கும்போது எழுந்திரள பண்றதுக்கே முடியும். ஏன்னால் நம்பெருமாள் வெளியில புறப்படுறாருன்னு வச்சுங்கோ, இப்ப ராமன் எப்படி புறப்பட்டாரோ அது அப்படியே நம்பெருமாள் புறப்படுறாருங்கிறத பார்க்கும். நம்பெருமாள் தன் சன்னிதானத்திலிருந்து புறப்படுறார், தெற்கு நோக்கித்தான் வருவர். தெற்க வெளியில வரும்போதே நேரம் வெளியில போட மாட்டார். சிங்கத்துக்கு ஒரு பழக்கம் உண்டு, தன்னுடைய குகையில இருந்து வெளியில போச்சுன்னு வச்சுங்க, ஒருதனை இப்படி திரும்பும், ஒருதனை இப்படி திரும்பும், ரெண்டு பக்கத்துல யார் இருக்கான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் மேல போகும். இதுக்குதான் சிம்ஹாவலோகனம், சிம்மகத்தின்னு பேர். நம்பெருமாளும் தெற்கு நோக்கி வெளியில வருவர். வந்துட்ட உடனே ஒரு நிமிஷம் கிழக்கு பக்கம், ஒரு நிமிஷம் வடக்கு பக்கம், மறுபடியும் கிழக்கு பக்கம், மறுபடியும் மேற்கு பக்கம், இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் மேற்கொண்டு புறப்பாடு. அதனால கர்ப்ப கிரகத்திலேருந்து வெளியில வரச்சே முதல் கதி சிம்மகதி. அத அன்னைக்கு ராமன் சிம்மகதி நடந்ததை இன்னும் நம்பெருமாளிடத்துல சிம்மகதி பார்க்கலாம். அப்புறம் இறங்கி மேலப்படியில மரியாதை முடிஞ்சு கீழே இறங்கி கண்ணாடி சேவை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூலமான பிராகாரத்துல வேகமா போறாரு. இது புலிப்பாய்ச்சல், அதுக்கு வியாகரகத்தின்னு பேர். வேக வேகமா காலை எட்டு எட்டு வச்சு வியாகரகத்தில இட பண்ணுவார். அதுக்கப்புறம் யானை ஆட்டம். பெருமாள் எப்ப படியேற்றம் கண்டொழினாலும், ஒரு ஆறு படி இருக்கு மேல ஏறான்னு வச்சிருந்தோம், அப்ப அழையர் சுவாமி தாளம் இசைத்து அப்படியே ஆடி 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 மேல எழுதுவர். ஒரு பாசனம் சேவிப்பர், கொண்டாட்டம் சேவிப்பர், அது வரைக்கும் ஒரு படிக்கட்டுல ஆடிண்டே இருப்பர். கொண்டாட்டம் முடிஞ்சவொடனே அடுத்த படிக்கட்டுக்கு மேல போவர், மறுபடியும் கொண்டாட்டம், அங்கேயும் ஆடுவர். இப்படி இப்படியே போயிட்டு வரச்சே பின்னாடி இருக்கிற வெண்கொற்ற கொடை அதுவும் இப்படி போயிட்டு போயிட்டு வரும். அதுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய தீப்பந்தம் பிடிச்சிருக்காலே தாச நம்பிகள், அதுவும் போயிட்டு போயிட்டு வரும். அப்படியே ஒரு பெரிய நகரமே அசைந்து மேலே ஏறுகிறா போலே கஜகதியோட பெருமாள் படியேற்றம் கண்டரொளி மேலே செல்லுகிறார். அது கஜகதி. ரிஷபகதி, எப்படி ஒரு காலமாடு வெறுண்டு கொண்டு ஓடுமோ அதை போல ஓடுவது ரிஷபகதி. சர்ப்பகதி, ஒரு பாம்பு தன்னுடைய புற்றுக்குள்ள போறச்சே தலை அப்படி நிமித்தி பார்த்துட்டு மொத்த உடம்பை சுருக்கிண்டு அந்த துவாரத்துக்குள்ள போடும் இல்லையோ, அதை போலத்தான் ஜெயவிஜயால் துவாரத்துக்குள்ள நம்பெருமான் நுழையும் போது ஒரு நிமிஷம் தலையனமிருந்து அனைத்து எல்லாருக்கும் சேவை சாதிச்சுட்டு அப்படியே சுருக்கி கொண்டு உள்ளே எழுந்துள்ளார். இந்த அஞ்சு கதி இன்னைக்கு சேவிச்சுக்கலாம். இது இத்தனை எங்கு ஆறு கண்டார்கள், அயோத்தியா வாசிகள் அன்று கண்டார்கள். ராமோ ராமோ ராமயத்தி பிரஜானா பகவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. என்ன அன்னைக்கவா பார்த்ததை இன்னைக்கு நாம சேவித்துக் கொள்ளலாம். அன்னைக்கு நாம இல்லையோ இல்லையோ இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம். நமக்கு நம்பெருமாள் இடத்துலதான் இத்தனையும் கண்டுகொள்ள முடியும். அதனாலே கதி பெருமாள் நடக்கிறது எல்லாத்தையும் இங்குதான் பார்க்கலாம். அவரே சிம்மம், அவரே நரசிம்மமாக பிறந்தார், அவரே ராகவ சிம்மமாக வளர்ந்தார், அவரே யாதவ சிம்மமாக அனுபவத்தை கொடுத்தார், அவரே ரங்கேந்திர சிம்மமாக சயனித்துக் கொண்டிருக்கிறார். நாலு சிம்மங்கள் சம்பிரதாயத்திலே. முதல் சிம்மம், சிம்மம்னு பேரே பெற்ற நரசிம்ம பெருமான், அவனும் தன்னுடைய தலை தலை முழுக்க நிசிம்ம, அதாவது சிங்கத்தின் உருவாக, திருமேனி முழுக்க நரத்தின் உருவாக சேர்ந்து நரங்கலந்த சிங்க உருவாக நாரசிம்மவபு ஸ்ரீமான் அழகியான் தானே அறிவுருவன் தானே நிசிம்ம பெருமான் தோன்றினான். அவனுக்கு ஒரு குணம், அடுத்து ராமனுக்கு ஒரு குணம், கண்ணனுக்கு ஒரு குணம், பெரிய பெருமாளுக்கு ஒரு குணம். இப்ப அந்த ராமனுக்கு இருந்த குணமே எப்படி பெரிய பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு இருக்குங்கிறத பார்ப்போம். ரெண்டு விஷயம் சேர்த்து சொல்லுறேன். நரசிம்ம பெருமானுக்கு ஏன் கோபம் வந்தது? அவரிடத்துல ஹிரண்ய கசிபு எத்தனை நாள் அபச்சாரப்பட்டாலும் அவருக்கு கோபம் வரல. அபராத சகஸ்திர பாஜக தை சரண்ய ஹிரண்ய உபாகது வரத சேனத்திரந்த மவிக்ரியா விகிருதின் அர்பக நிர்பஜனாதகாக. குரத்தாழ்வான் வரதராஜத்துல பெருமாளை பார்த்து கேட்கிறார், உமக்கு என்ன இன்னைக்கு இவ்வளவு கோபம், இவன் இன்னைக்கு அவன்கிட்ட அபச்சாரப்படுறான், எத்தனை ஜென்மமா உன்கிட்ட அபச்சாரப்பட்டுருக்கான், இப்ப என்ன திடீர் கோபம் உனக்கு, ஓ உன் அடியவன் இடத்துல பட்டு விட்டான் போலும், உன்னிடத்தில் அபசாரப்பட்டா நீ கோவிச்சுக்கிறது இல்ல, உன் பக்தனிடத்தில் அபசாரப்படவே தான் இத்தனை கோபம். அதனாலதான் நிசிம்ம பெருமான் தோன்றி ஹிரண்யகசிபு அழித்ததே. இதையே ராகவ சிம்மத்தனிடத்தில் பார்க்கலாம். ராவணன் சல்லடைக்கண்ணாக ராமனை தொலைக்கிறான், ஆனா ராமனுக்கு கோபம் வரவே இல்லை. ஹனுமான் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான், ஓ இனி ஒரு அம்புபட்டா ஹனுமானுக்கு ஆபத்துன்னு தோணித்தான். திருஷ்வா பலவக சார்தூலம் கோபஸ்வம் அசமேயுவான் கோபம் ஆகாரயது தீவிரம், வேணும்னு கோபத்தை வரவழைத்துக் கொண்டு அதிவேகமாக யுத்தம் பண்றதுக்கு ஆரம்பித்தான். இது ராகவ சிம்மமும் தங்கிட்ட அபசாரப்பட்டது கோபப்படலே, தன் பக்தனான ஆஞ்சநேய நடத்தில் அபசாரப்பட்டது கோபப்பட்டார். யாதவ சிம்மம் கண்ணனே சிம்மம், ராகவ சிம்மத்தை பார்த்தோம், யாதவ சிம்மம் கண்ணன். கண்ணனுக்கு எப்ப கோபம் வந்ததுன்னா, அல்வா கோஷலத்தில் தீர்ப்பார யாமினி எங்கனன் நாடுது மன்னபேர் போர்ப்பாக தான் செய்தன் நைவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்து திசைக்கின்றதேன்னு பாசுரம் பாடியிருக்கார். மன்னார் குடி ராஜகோபாலனுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ரொம்ப ஆசிரியமான பாசுரம். நித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவளையெல்லாம் நிச்ச சொல்லினும் தோல் குறைக்கப்படும் மன்னமீர் மன்னப்படும் வரவானனை வன்துவராவதி மன்னனை ஏத்தினின் ஏத்துதலும் தொழுதாடுமே என்று நம்மாழ்வாருடைய பாசம். அலே பெருமாள் கீதாச்சாரியனாக பார்த்த சாரத்தையா தேரோட்டிட்டு இருக்காரோ. அப்ப கண்ணனை பீஷ்மாச்சாரியர் சல்லட கண்ணா தொலைக்கிறார். எத்தனை அம்பு விட்டாலும் கண்ணன் கோபம் வரல. அப்பதான் அவர் பார்த்தார், இவன் அடிச்சா கோபம் வராது போட்டு இனி அர்ஜுனன் அடிப்போம். அப்படி நான் அர்ஜுனன் அடிக்க ஆரம்பிச்சேன் கண்ணன் கோபம் வந்தது. இனிமே இவரோட இப்படி யுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. அர்ஜுனன் சோ முதல் நாளே முடிச்சு வேணா ரெண்டாம் நாளே முடிச்சு வேணா நாள் ஒன்பது ஆச்சு, இவன் ஒண்ணு சண்டையும் போட்டதா தெரியல. இவனுக்கு ஏதோ விஜயங்கிற பேர் கிடைக்கட்டுமே, நமக்கு விஜய சகாங்கிற பேர் போடும் நினைச்சிட்டு இருந்தேன், இவன் பேர் வாங்கிக்கிறதா இல்ல. மேலும் இவனோ இவனே அடிபட்டு விழுந்துடும் போட்டுக்கு தான் கையிலே பிடித்திருந்த கடிவாளங்களை தூக்கி குதிரை பேரிலே வீசினான். அன்னு பேர் கடவிய பெருமான் கனகலால் காண்பது என்று கொள் கண்களே என்ன அழ்வார் பிரார்த்தித்தது. பெரிய தேர்தட்டிலிருந்து பார்த்த சாரதி பெருமாள் கீழே குதிச்சார். குதிச்ச வேகத்திலே தன்னுடைய திருப்பரியட்டம் உத்தரியம் பூமியில புலர ரொம்ப வேகமா பீஷ்மரன் நோக்கி அவரே போயிட்டார். இவரை நானே கொண்டுடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். கருகுமிடம் பொருது கையினின்ன சக்கரத்தன் பொருது குணல் அழ்வார் சொன்னா போலே வலக்கையில உடனே சக்கராயுதம் தோன்றினார். நினைச்சிட்டான் பெருமாள், நினைத்த மாத்திரத்துல சக்கரத்தாழ்வார் வந்து கையில நின்னார். அதை பிரயோகப்படுத்தணுங்கிற வேகத்துல வந்துட்டார். அப்பதான் பீஷ்மருக்கு பகு ஆனந்தம். நான் பிரதிஜை பண்ணே உன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு, நீ பிரதிஜை பண்ணினாய் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு, உன் பிரதிஜையை பொய்யாக்கி கொண்டு பக்தனுடைய பிரதிஜையை வையாக்க தொழிந்தாயே, நீ என்னோ கடவுள் என்ன சொல்லிவிட்டு தன்னுடைய கவசத்தை கீழே களைஞ்சு வச்சார். தன்னுடைய வீர் வில்ல கீழே போட்டார். கையை கூப்பிக் கொண்டு ஏஹேகி பில்லாம்புஜ பத்திரனேத்திர பெண்ண அருந்திய கல்வபொருத்தருள் கண்ணபொருத்தருள் கண்ணா வா, உன்னுடைய அந்த சக்கராயுதத்தின் மூலம் என் உயிரை எடுத்துக்கொள். இல்லைன்னா நான் ஏன் இந்த வரம் பெற்றேன்னே எனக்கு தெரியல. நானா போறன்னைக்கு போறேன்னு ஒரு வரம் வாங்கினேன் பார். இத போல ஒரு இதை விட குரூரமானது மண்ணும் இருக்கவே முடியாது. ஒரு மனுஷனுக்கு மட்டும் இந்த வரம் கிடைக்கணும்னு நாம நினைப்போம், கிடைச்சா தெரியும் இதுல இருக்கிற ஆபத்து. நான் என்னை போகணும்னு நினைக்கிறேனோ போகலாம்னா போகவே மாட்டோம். எத்தனை பட்டாலும் சரி புத்தி உனக்கு வரவே வராது. அதனாலதான பீஷ்மர் இத்தனை பாடம் படுறா, நீயே கொண்டு நீயே உன் திருவடிகள்ல சேர்த்துக்கோனா. அதுக்கப்புறம் பக்கத்துல அர்ஜுனன் ஓடி வந்து கண்ணன் திருவடிகளை பிரித்து வேண்டாம்னு சொல்லி திரும்ப அழைச்சின்னு போய் திரும்ப யுத்தம் நடந்ததுன்னு சரித்திரம். அப்ப அந்த பீஷ்மாச்சாரியருக்காக எப்ப கோபப்பட்டார், தன் அடியவன் அடித்தான்னு தானே கோபப்பட்டார். விசம்ம பெருமானுக்கு அதான் கோபம், ராகவ சிம்மத்துக்கு அதான் கோபம், யாதவ சிம்மத்துக்கு அதான் கோபம். விட்டுடுமா, கடைசியா இருக்கிறது ரங்கேந்திர சிம்மம். நரசிம்மத்துக்கும் ராகவ சிம்மத்துக்கும் யாதவ சிம்மத்துக்கும் பிரதிநிதியாய் ரங்கேந்திர சிம்மமான பெருமாளுக்கு அதான் கோபம். தன்னிடத்தில் அபசாரப்பட்டா கோச்சுக்க மாட்டார். தன் பக்தனாகிற திருப்பாணாழ்வார் இடத்தில் லோகசாரங்க முனிவர் அபசாரப்பட்டார். அப்பதானே பெருமாள் கோச்சுக்கிறார். திருப்பாணாழ்வார் அவர் முனிவாகனார் என்ன அவருக்கே ஒரு திருநாமம். திருப்பாணாழ்வார் தினப்படி காவிரி கரைக்கு போவார், கரையை தாண்டி அண்ணனை போக மாட்டார், திருவரங்க ஊருக்குள்ள காலை வைக்க மாட்டார். நாம் ஏதோ பாணர் குளத்தில் பிறந்தோம், நாம் கிட்டக்கு போகக்கூடாது அப்படின்னு விலகியே இருந்துருவர். தினப்படி வீணையை செத்து பாடுகிறார். புட்பத்தியாக போக மண்டபங்களில் பணிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கரை முடிவண்ணவனும் வைதிகோத்தவனும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம் என்ன அழகிமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சார்ய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இதிலே சாதியோ மற்றன்றோ வித்தியாசம் இல்லை, பகவத் பக்தனானதான் பார்க்க வேண்டும். பாணாழ்வார் உள்ள போகவே மாட்டார், வாசல்லே நின்று இருக்கார். அப்ப ஒரு நாள் லோகசாரங்க முனிவர் பெருமாளுக்கு கைங்கியன் திருவாராதன் பண்ணுங்கிறதுக்காக தீர்த்தம் எடுத்துக்கிறதுக்காக குணத்தோட வருகிறார். ஆனா இந்த இடத்துல திருப்பாணர் நின்றுபடியாலே அங்கு போய் தீர்த்தம் எடுக்கலாமான்னு சந்தேகப்பட்டு நிற்கிறார். அதுபோல அவரே புரிஞ்சுடுவோம், நாம தான் கைங்கிறதுக்கு தடங்கலா இருந்துட்டோம் போட்டுக்குன்னு அவர் புறப்பட்டு போயிட்டார். போன பிற்பாடு தீர்த்தத்தை எடுத்துன்னு லோகசாரங்க முனிவர் கோவிலுக்கு வரார். வந்தா சன்னதி கரவு திறக்கவில்லை, பெருமாளுக்கு திருவுள்ளம் இல்லை, நாம் ஆராதனம் கண்டுகொள்ளப் போவதில்லை, போய் அந்த நம் பாணனை அழைத்துக் கொண்டு வாரும், ஏன் நிறுவனத்தில் அபசாரப்பட்டீர் அன்னு பெருமாள் கோவிச்சு விட்டார். திரும்ப போனார், போய் திருப்பாணாழ்வார் திருவடிகளை பிடித்து நீர் எப்படியான நாட்டுக்கு திரும்ப வேண்டும், வாரும் ஸ்ரீரங்கநாதன் உம்மத்தான் கடாட்சிக்கணுமான். அப்ப அந்த அழ்வார் சொல்றாரு, என் கால அந்த ஊர்ல படவே கூடாது, இது கூடாது என்ன மறுத்தார். உம்ம திருவடி தானே படக்கூடாது, ஏறி என் பேர்ல உட்காந்துக்கும், உம்ம கால் ஊர்ல படாத உம்ம நான் கூட்டின்னு போறேன். அதனாலதான் முனி வாகனர்னு ஒரு பேர், கருட வாகனம் கேள்விப்பட்டிருக்கும், ஹம்ச வாகனர் கேள்விப்பட்டிருக்கும், முனி வாகனர் லோகசாரங்க முனிவரையே தனக்கு வாகனமாக கொண்டான் உள்ளது. அந்த வாகனமா தன்னையே வாகனமாக்கினார். எழுந்திரனை பண்ணி வைத்துக் கொண்டு ஊருக்குள்ளே கூட்டின்னு வரார். பூமந்தகம் கோபுரம் பிராகாரம் இத்தனையும் தாண்டி தாண்டி உள்ளே போகிறார்கள். அப்பதான் பாடினார், ஆபாத சூடமனு பூய ஹரிஞ்சயார் மத்தே கவேர விகிதுகு முதிதாந்தராத்மா அத்ருஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தராணாம் யோனிச்சிகாய மனவை முனிவாகனன் தன் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உண்டி பேட்டர் முதர்வந்தம் திருமாறுகள் கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனு முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டுவாழும் பாணர்கள் பரவினோமே. பாட்டாலேயே பெருமானுடைய அவயவங்களை பாடிக்கொண்டே வந்தார். கிட்டக்க வந்தார், என் நமுஜனை கண்டகங்கள் மத்தொன்னை காணா, இந்த திருவரான் திருவரங்கநாதனை கண்டகங்கள் மத்தொன்னை காணாது, இவர் இரண்டாவது அதிகாரி மோட்சம் வேண்டானவர். ஹனுமார் ஏற்கனவே சொல்லிட்டார், தொண்டரடிப்படி ஆழ்வார சொல்றார், திருப்பான ஆழ்வார சொல்றார், தொண்டரடிப்படி ஆழ்வார் என்ன சாதித்தார், இச்சு அச்சுவகரனும் வேண்டேன், அரங்கமான அருளானே இச்சுவை தவிர யான்போய் அச்சுவகரனும் வேண்டேன். இச்சுவையாகிற திருவரங்கநாதனுடைய பெயரை சொல்லுகிற சுவையை விட்டுட்டு அச்சுவையாகிற மோட்ச சாம்ராஜ்யமே கிட்டினாலும் வேண்டாம் என்று தொண்டடிப்படிகள் சொல்றார். இந்த மூணு பேரும் ஒரே கட்சிதான். இப்ப திருவரங்கநாதன் அனுபவம் முக்கியமே தவிர இது தவிர